ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जय मुद्रे नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवतस्य व्याभगदुत्तम श्लोके भक्तिबोधिनिष्ठिकि ஸ்ரீமத்பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியாயம் பதம் 37 பீஷ்மரின் பிரார்த்தனைகள். தனிகமமமகாய மத் பிரதிஜாம் ருதமதிகர்தும் அவலுப்ததோரதஸ்தா திருதரதரணோ அப்பியாச்சலத்கூர் ஹரிரிவகந்தும் இபம் கதோத்தரியா. தனிகமமமகாய மத் பிரதிஜாம் ருதமதிகர்தும் அவலுப்ததோரதஸ்தா திருதரதரணோ அப்பயாச்சலத்ரூர் ஹரிரிவகந்தும் இகம் கதோத்தரியா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரந்த பக்திவிதான சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய ஸ்ரீல பிரபுபாத்கி ஜெய். அவரது சொந்த வாக்குறுதியை மீறி என் ஆசையை நிறைவேற்றும் வகையில் தேரிலிருந்து கீழே குதித்த அவர் அதன் சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிங்கம் யானையை கொன்று விட செல்வதைப் போல் என்னை நோக்கி விரைவாக ஓடி வந்தார். வழியில் அவரது மேலாளையும் கூட சரிந்து கீழே விழுந்தது. பொருளுரை. குருக்ஷேத்திர போர் யுத்த விதிமுறைகளுக்கு ஏற்பவும் அதே சமயம் ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுடன் போரிடுவதைப் போல் கேளிக்கையான முறையிலும் நிகழ்ந்தது. அர்ஜுனன் மீதுள்ள பாசத்தினால் அவரை பீஷ்மதேவர் கொல்ல தயங்குகிறார் என்று துரியோதனன் குற்றம் சாட்டினான். ஒரு சத்திரியர் அவமரியாதைகளை பொறுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே மறுநாள் பாண்டவர்களை கொள்வதற்காகவே செய்யப்பட்ட விசேஷ ஆயுதங்களால் அவர்கள் ஐவரையும் கொன்றுவிடப் போவதாக பீஷ்மர் வாக்களித்தார். இதனால் திருப்தியடைந்த துரியோதனன் அடுத்த நாள் சண்டையின் போது அம்புகளை கொடுப்பதற்காக அவற்றை தன்னுடனே வைத்துக் கொண்டான். அந்த அம்புகளை அர்ஜுனன் தந்திரமாக துரியோதனமிருந்து எடுத்துக்கொண்டார். இது கிருஷ்ணரின் தந்திரம்தான் என்பதை பீஷ்மதேவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே மறுநாள் கிருஷ்ணர் ஆயுதத்தை கையில் எடுத்துதான் ஆக வேண்டும், இல்லையெனில் அவரது நண்பனான அர்ஜுனன் இறந்து விடுவார் என்று பீஷ்மர் சபதம் செய்தார். மறுநாள் யுத்தத்தில் பீஷ்மதேவர் மிகவும் உக்கிரமாக போரிட்டதால் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணர் ஆகிய இருவருமே சங்கடத்திற்கு உள்ளாயினர். அர்ஜுனன் தோல்வியடையும் நிலைக்கு வந்துவிட்டார். அடுத்த வினாடியிலேயே அர்ஜுனன் பீஷ்மதேவரால் கொல்லப்படும் அளவிற்கு நிலைமை அவ்வளவு தீவிரமடைந்து விட்டது. அச்சமயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது வாக்குறுதியை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததான பீஷ்மதேவரின் சபதத்தை காப்பாற்ற அவரை மகிழ்விக்க விரும்பினார். வெளித்தோற்றத்தில் தமது சொந்த வாக்குறுதியை அவர் மீறியதாக காணப்பட்டது. குருக்ஷேத்திர யுத்தத்தில் ஆயுதத்தை எடுக்கவோ எந்த பிரிவினருக்காகவும் தமது பலத்தை பிரயோகிக்கவோ போவதில்லை என்று யுத்தத்திற்கு முன் அவர் வாக்களித்திருந்தார். ஆனால் அர்ஜுனனை காப்பதற்காக அவர் ரதத்திலிருந்து கீழே குதித்து அதன் சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிங்கம் ஒன்று ஒரு யானையை கொள்வதற்கு அதை விரட்டி செல்வது போல் அவர் கோபத்துடன் பீஷ்மனை நோக்கி விரைந்தார். அவர் கோபாவேசத்துடன் ஓடியதால் வழியில் அவரது மேலாடி கீழே விழுந்து விட்டதை கூட அவர் கவனிக்கவில்லை. பீஷ்மதேவர் உடனே ஆயுதங்களை கைவிட்டு அவரது அன்புக்குரியவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொல்லப்படுவதற்கு தயாரானார். இவ்வாறாக அதே சமயத்தில் அன்றைய தினத்தின் போரும் ஒரு முடிவுக்கு வந்ததால் அர்ஜுனன் காப்பாற்றப்பட்டார். பகவானே அர்ஜுனின் தேரில் இருந்ததால் அர்ஜுனனுக்கு மரணம் ஏற்படுவது சாத்தியமில்லை. ஆனால் கிருஷ்ணர் அவரது நண்பனை காப்பாற்றுவதற்காக ஆயுதத்தை கையில் எடுப்பதை பீஷ்மதேவர் காண விரும்பியதால் பகவான் இச்சூழ்நிலையை உருவாக்கி அர்ஜுனின் மரணம் சமீபித்து விட்டதைப் போல் காட்டினார். பீஷ்மதேவரின் முன் நின்ற பகவான் தான் ஆயுதத்தை கையிலெடுத்ததையும் பீஷ்மனின் சபதம் நிறைவேறியது என்பதையும் பீஷ்மருக்கு காட்டினார். ஓம் தப்சர். ஓம் அக்ஞான் திமிராந்தஸ்ய ஜானாஞ்சன சிலாகையா சத்தரோம் மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபாகதாமயம் ததாதீம் ஸ்வபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபாம் சாக்ருஜாதம் சககணா ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சககணலலிதா ஸ்ரீவிசாகாம் ச நமோ விஷ்ணுபாதா கிருஷ்ணபிரேஷாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமினே நமாச்சாரிய பாதானி தாகுருபதாயினே கௌரகததாமதாய நகரகிராமதாரிணே நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே ഗൗരവാണി പ്രചാരിണെ നിർവിശേഷ ശൂന്യവാദി പാശ്ചാത്യ ദേശധാരിണെ ജയ ശ്രീ കൃഷ്ണ ചൈതന്യ പ്രഭു നിത്യാനന്ദ ശ്രീ അദ്വൈത ഗദാധര ശ്രീവാസാദി ഗൗരഭക്തവൃന്ദ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ 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 രാമ 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 ഹരേ ഹരേ കൃഷ്ണായ വാസുദേവായ ദേവകീ നന്ദനായ ച നന്ദഗോപകുമാരായ ഗോവിന്ദായ നമോ നമഃ നമ പങ്കജനാഭായ നമ പങ്കജമാലിനെ നമ പങ്കജനേത്രായ നമസ്തേ പങ്കജാംഗ്രിയേ ഹരേ കൃഷ്ണ. இப்ப நம்ம படிச்ச ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல முதலாவது ஸ்கந்தத்துல பீஷ்மரோட பிரார்த்தனைகள் சனிகமமபாய மத் பிரதிஜா மிருதம் அதிகர்த்தும் அவலுப்தோரதஸ்தஹ திருதரத சரணோபியாசலக்கூர் ஹரிரிவகந்தும் இவம் கதோத்தரியா. அவரது சொந்த வாக்குறுதியை மீறி என் ஆசையை நிறைவேற்றும் வகையில் தேரிலிருந்து கீழே குதித்த அவர் அதன் சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிங்கம் யானையை கொன்றுவிட செய்வதைப் போல் என்னை நோக்கி விரைவாக ஓடி வந்தார். வழியில் அவரது மேலாடையும் கூட சரிந்து கீழே விழுந்தது. இது மகாபாரத யுத்தத்தில் நடக்கூடிய ஒரு காட்சி. இந்த சூழ்நிலையில பீஷ்மதேவர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். பீஷ்மதேவர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது அவரை சுத்தியும் பாண்டவர்கள் கிருஷ்ணன் நின்றிருக்கும் போது பீஷ்மர் இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறுறார். பீஷ்மருடைய உண்மையான உள்நோக்கு என்னன்னா, அவர் வந்து இந்த உடலை விடும்போது பகவான் முன்னாடி தன்னை அந்த உடலை விடணுங்கிறது அவருடைய விருப்பம். அவர் இந்த உலகத்தை விட்டு அவர் வேலையை முடிச்சு போகும்போது பகவானை தர்சனம் பண்ணிட்டே போகணும்னு விரும்பினார். பகவான் எல்லார் விதத்திலையும் பரமாத்மாவாக இருக்கார், பீஷ்மனுடைய விதத்திலையும் பரமாத்மாவாக இருக்கார். அப்போ பீஷ்மனுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காக பகவான் முன்னாடி வந்திருக்கார். பீஷ்மருக்கு ஒரு என்ன வரம் இருக்குன்னா, அவர் விரும்பும்போது அந்த உடலை அவர் விடலாம். அவர் எப்போ விருப்பப்படுறாரோ அப்போ அவர் அந்த உடலை விட்டு இந்த உலகத்தை விட்டு போகலாம். ஏன்னா பீஷ்மர் ஒரு சாதாரண நபர் இல்லை, அவர் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷனா இல்லை, நம்மளை மாதிரி நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் நம்முடைய கர்மத்தை அனுபவிக்கிறதா இங்கே தோண்டியிருக்கோம். நம்ம முன்ஜென்ம கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஆனால் பீஷ்மர்லாம் முன்ஜென்ம கர்ம வினையினால் இங்கே வரல, அவங்கெல்லாம் வந்து பகவானுடைய விருப்பத்தின் பேரில் இங்கே வந்திருக்காங்க. பீஷ்மதேவர் போன்ற மகாத்மாக்கள் மகாஜனங்கள்லாம் பகவானுடைய இச்சைப்படி பகவானுடைய விருப்பப்படி அவங்க இந்த உலகத்தில் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட பக்தர்கள் கூட சில சமயம் பகவான் ஒரு சோதனையில் உட்புகுத்துறாருன்னா அது நமக்கெல்லாம் ஒரு பாடமாக அமையணுங்கிறதுக்காக. பீஷ்மர் வந்து அவருடைய வாழ்க்கையில் நிறைய இன்னல்களை எடுத்துட்டார். அவர் பக்தி பாதையில் இருந்ததுனால அவர் நிறைய துன்பங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அவர் பகவான் மேலே தூய்மையான பக்தி வச்சிருந்தார், இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை அவர் சந்தித்தார். இந்த இடத்துல அம்பு படுக்கையில் படுத்துட்டு கூட அவர் இறுதியாக அவருக்கு அவருக்குன்னு வேற எந்த விதமான சுய ஆசையும் கிடையாது, தனிப்பட்ட ஆசை எதுவும் அவருக்கு இல்லை. அவர் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணணும், நீண்ட நாள் உயிர் வாழணுங்கிற ஆசையில் அவருக்கு இல்லை. அவருக்கு ஒரே ஆசை, இந்த உடலை விட்டு போகணும், பகவானை தரிசிக்கணும். அதே மாதிரி பாண்டவர் போன சுத்த பக்தர்களுக்கு ஆசை கொடுக்கணும், அதுக்காகவே கிருஷ்ணர் அவரை வச்சிருந்தார். எப்படி பீஷ்மதேவர் அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப உன்னதமான ஸ்லோகங்களால் பகவானை துதித்து பாடுறார், பகவானை நினைவில் கொண்டு வரார். அந்தே நாராயண ஸ்மிருதி, மரணம் சம்பவிக்கும் போது நம்ம பகவான் நினைக்குமாங்கிறத பரீட்சை. கிருஷ்ண பக்தி பண்றவங்களுக்கு என்ன பரீட்சைனா, நம்ம ஏன் இப்ப கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றோம்னா, இந்த நம்ம இப்ப பண்ணக்கூடிய பக்தி எல்லாம் மரணத்தின் போது பரீட்சிக்கப்படும். நம்ம மரண இப்ப வந்து அந்த கிருஷ்ண உணர்வு பகவான் மேல நம்ம ஏன் அந்த உணர்வை வளர்த்துக்கிறோம்னா, இப்போ அந்த உணர்வை நம்ம வளர்த்துக்கலைன்னா மரணம் சம்பவிக்கக்கூடிய சமயத்தில் நம்மளால பகவானை நினைக்க முடியாது. அந்த சமயத்தில் நம்ம உறவுகள், உற்றார்கள், நண்பர்கள், இல்லை நம்ம செய்த தொழில், அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நினைவு கூறும். அது வந்து என்னன்னா, அந்த பந்தம் அடுத்த உடலுக்கு காரணமாக அமைஞ்சிடும். நம்ம 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 வந்து இந்த உடலை விடும்போது பகவானை நினைக்கலன்னா எதை நினைக்கிறோமோ நம்ம அதாவே ஆடுவோம்னு பகவத்கீதை சொல்லுது. கிருஷ்ணர் பகவத்கீதை ரொம்ப அழகாக சொல்றார். எம் எம் பாபி ஸ்மரன் பாபோ தஜத்தந்தே கலைவரம் தம் தம் ஏ வைதி கவுந்தேய சதா தத் பாவ பாவிதா. ஓ அர்ஜுனா, இறக்கும் தருவால் ஒருத்தர் என்ன உணர்வோடு இந்த உடலை விடுறாங்களோ அவங்க அதே ஆகிறாங்கன்னு சொல்றாரு. அதே சமயத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்றாரு அதுக்கு முந்தின ஸ்லோகத்தில், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் எப்ராதி சமத்பாவம் ஜாதி நாதி அத்த அசம்சயா. சந்தேக வேண்டாம் அர்ஜுனா, யாராவது இறக்கும்போது என்னுடைய என்னை நினச்சிட்டே இந்த உடலை விட்டாங்கன்னா கட்டாயமாக அவங்க என்னை அடைவாங்க. அப்ப இறக்கும் போது கிருஷ்ணர் நினைக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் இல்லை. நமக்கு எப்பயாவது ஆபத்து வரும்போதும் சரி, துன்பம் வரும்போதும் சரி, அந்த நேரத்தில் நம்மளால பகவான் நினைக்கிறது ரொம்ப கஷ்டமானது. அது நடைமுறையில் பார்க்கலாம். நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரும்போது அந்த சமயத்தில் கிருஷ்ணர் நினைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. நம்ம எப்படி அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கிறது, எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா, அப்படி தான் நம்ம மனசு போகும். அப்படி தான் அந்த உணர்வு இருக்கும் அந்த சமயத்தில். நடைமுறையில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்கும். ஆனால் அதே சமயம் ஒரு பக்தன் அவன் வாழும்போது கிருஷ்ணர் மேலே உணர்வை வளர்த்துட்டே வந்தான்னா, அந்த கிருஷ்ண உணர்வானது அவன் மரணம் சம்பிக்கும் போது கிருஷ்ணரை நினைக்க வைக்கும். அந்த நேரத்தில் அவன் இயல்பாகவே கிருஷ்ணருடைய நாமத்தை உரைக்க சொல்ல ஆரம்பிச்சான். அதுதான் நம்ம நேற்று உபன்யாசத்தில் பார்த்தோம். ஜெயதேவ் கோஸ்வாமி அந்த கிணற்றில் இருந்தப்போ அவர் தொடர்ந்து கிருஷ்ணருடைய நாமங்களை உச்சரிச்சுட்டே இருந்தார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம, ஹரே ஹரே. இந்த புனித நாமத்தை நம்ம தொடர்ந்து சொல்றதுனால என்னன்னா, நம்ம மரணம் சம்பிக்கும் போது கிருஷ்ணரை நினைக்க முடியும். இப்ப பீஷ்மதேவர் எதிரணியில் இருந்தாலும், பாண்டவர்களுக்கு எதிராக உள்ள படைகள் அவர் இருந்தாலும், அவர்னால பீஷ்மனால் எப்பவுமே கிருஷ்ணரை நினைக்க முடிஞ்சது. எல்லாமே அவர் விருப்பப்படி தான் நடக்குது. எல்லாமே அவர் விருப்பம் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காதுங்கிறத பீஷ்மர் நல்லா உணர்ந்திருந்தார். அது மட்டும் இல்லை, அந்த யுத்த பூமியில் பீஷ்மர் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டே இருந்தார், பார்த்துட்டே இருந்தார். அதனால அந்த மாதிரி ஒரு சுத்த பக்தன் அந்த உடலை வரும்போது பகவான் அவரே இங்கே நேரில் வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். அவருடைய விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்கிறார். பீஷ்மருடைய விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்கிறார். ஸோ இங்கே பீஷ்மர் ரொம்ப அழகாக அந்த லீலைகளை வர்ணிக்கிறார். எப்படி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு, அர்ஜுனன் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கார், தன்னுடைய பக்தன் மேலே பகவான் எவ்வளோ பிரியமாக இருக்காருங்கிறத கிருஷ்ணன் அந்த லீலையில் காமிக்கிறார். அதை வந்து பீஷ்மர் இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். கிருஷ்ணர் தன்னுடைய பக்தனுக்காக எதையும் செய்யக்கூடியவர். என்ன சொன்னார், சனிபாய மத் பிரதிஜம். மத் பிரதிஜம்னா அவருடைய வார்த்தையை பொய்யாக்கிட்டார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கிட்டு தன்னுடைய பக்தனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தரார். இது ரொம்ப அற்புதமான நிலை. ஏன்னா கிருஷ்ணர் என்ன லீலை புரிகிறார்னா, அவர் மகாபாரத யுத்தம் தொடங்கும்போது ரெண்டு வாக்குறுதி கொடுத்துருப்பார். ஒன்று, நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன், நான் எக்காலத்துக்கு என்னுடைய பலத்தை பிரயோகிக்க மாட்டேன், நான் அர்ஜுனனுக்கு சாரதியாக மட்டும்தான் இருப்பேன். இதுதான் அவர் கொடுத்த வாக்குறுதி. ஆனால் என்ன ஆகிடும்னா, ஒரு சமயம் துரியோதனை வந்து பீஷ்மர்கிட்ட ரொம்ப இழுந்து பேசுவார். பீஷ்மர், நீங்கள் வந்து ஒரு பட்சமாக நடந்துக்கிறீங்க, நீங்கள் உங்கள் பேர பிள்ளைகள் மாதிரி ரொம்ப பிரியமாக இருக்கீங்க, அது குறிப்பாக அர்ஜுனன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கீங்க, அவங்களை கொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் நினச்சா அவங்களை கொல்லலாம், பாண்டவர்களை நீங்கள் நினச்சா கொல்லலாம், உங்களுக்கு ஒன்றும் அது வந்து சாதாரணமான, அது உங்களுக்கு கஷ்டமான காரியம் இல்லை, உங்களுக்கு ரொம்ப சுலபமான காரியம் தான் அது, ஆனால் நீங்கள் என் பக்கம் இருந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக செயல்படுறீங்க அப்படின்னு ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால் பீஷ்மரை அவன் காயப்படுத்தும். பீஷ்மருடைய இதயத்தை அவன் காயப்படுத்தும். ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால் பீஷ்மரால் பொறுத்துக்கவே முடியல. கடைசியில் பீஷ்மர் சொன்னார், சரி நான் நீ அப்படி நினைக்கிற, நான் ஒரு பட்சமாக நடக்கிறேன்னு, நான் இன்னைக்கு உனக்கு வாக்கு தரேன், நாளை காலையில் நடக்கூடிய யுத்தத்தில் பாண்டவர்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க, எல்லாருமே கையால் கொல்லப்படுவாங்க அப்படின்னு பீஷ்மர் வாக்கு கொடுக்குறாரு. அப்போ துரியோதனுக்கு தெரியும், பீஷ்மர் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது. அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல தன்னுடைய வாக்கில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய அம்மாவை கொடுத்த வாக்குனால தான் இன்னும் கூட கல்யாணம் செய்துக்காமல் பிரம்மச்சரியத்தை அனுசரிச்சிருந்தார். பிரம்மச்சரியா இருக்கார், அரியாசனத்தை ஏற்றிருக்கவே இல்லை. அவ்வளோ ஒரு வைராக்கியம் உள்ளவர், ஒரு நேர்மையானவர், தூய்மையானவர். அப்போ அவருடைய அவர் தன்னுடைய வார்த்தையை காப்பாற்றுவார்னு துரியோதன் நம்பியே இருந்தது. ஆனாலும் அவனுக்கு ஒரு அல்ப புத்தி, அவன் நினச்சினா அப்போ எப்படி நீங்கள் அதை செய்ய போறீங்க. அப்போ பீஷ்மர் சொன்னால், என்கிட்ட ஒரு அஞ்சு அஸ்திரம் இருக்கு, அந்த அஸ்திரங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதை நாளைக்கு பிரயோகித்து அவங்களை கொண்டுடுவேன். துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அவனுக்கு குறுக்கு புத்தி, அவன் என்ன நினச்சினா, ஒருவேளை பீஷ்மர் அந்த அஸ்திரங்களை தவற விட்டுட்டா என்ன பண்ணுறது, பேச நம்ம வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு துரியோதனன் கேட்டா. பீஷ்மர்ட்ட, என்கிட்ட கொடுங்க, காலையில் நான் கொண்டு வந்து தரேன். பீஷ்மர் பார்த்தாரு, இவன் இவ்வளோ ஒரு கீழ்த்தனமானவனாக இருப்பான், நான் இவ்வளோ சொல்லிவிட நம்பிக்கை இல்லை, சரி போட்டோம். அந்த அஞ்சு அஸ்திரங்கள் எடுத்து பீஷ்மர் அந்த அஞ்சு அஸ்திரங்களையும் துரியோதன்கிட்ட கொடுத்தார். துரியோதன் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வந்து தன்னுடைய கூடாரத்தில் தன்னுடைய தலைக்கு பக்கத்தில் வச்சு படுத்துருந்தான். இப்போ கிருஷ்ணர் எல்லாரோட வீட்லேயும் பரமாத்மாவாக இருக்கார். இங்கே என்னெல்லாம் நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறார் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா நாளைக்கு நடக்கூடிய யுத்தத்தில் நீங்கள் எல்லாருமே பீஷ்மர் கையால் இறக்க போகிறீங்க. இப்போ அர்ஜுனன் சொன்னார், கிருஷ்ணா நீங்கள் தான் அதை செய்யணும், என்ன செய்கிறது இப்போது. கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா உனக்கு ஒரு ஞாபகம் உனக்கு ஞாபகம் இருக்கா, துரியோதன உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? அர்ஜுனன் மறந்துட்டார், ஆனால் கிருஷ்ணர் மறக்கல, கிருஷ்ணர் ஞாபகப்படுத்துறார். ஒரு சமயம் நீங்க வனவாசத்தில் இருந்தப்போ நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு பாக்குறதுக்காக துரியோதனன் தன்னுடைய படைகளோட வந்தான். துரியோதனன் அரண்மனையில் தான் இருந்தான், அவன் அங்கே சந்தோஷமா வாழ முடியும். ஆனா அவனுக்கு பொறாமை எண்ணமும் வஞ்சக புத்தி இருந்ததுனால அவன் நினைச்சான் காட்டுல பாண்டவர்கள் கஷ்டப்படுறதை நான் பார்க்கணும். அப்ப துரியோதனன், கர்ணன், துச்சாதனன் அவருடைய சேனைகள்லாம் ஒரு பெரும் படையோட பாண்டவர்கள் கூடிய வண்ணத்துக்கு வராங்க. அப்படி வர வழியில ஒரு அற்புதமான குளம், அது கந்தர்வர்கள் எல்லாம் விளையாடக்கூடிய இடம், குளிக்கக்கூடிய இடம். அந்த குளத்தில் வந்தோடனே பொற்றாமரை குளம், அந்த பொன்னாளான தாமரைகள்லாம் நிறைந்த அந்த குளத்தில் வந்த உடனே துரியோதனும் அவருடைய சகாக்களும் அங்கே இருந்து விளையாடிட்டு இருந்தேன், தண்ணியில் நீச்சல் பண்ணி விளையாடிட்டேன். அப்போ கந்தர்வருடைய தலைவன் அவருடைய சேனைகள்லாம் அங்கே வந்தாங்க. அப்போ அவங்களுக்கும் துரியோதனுக்கும் வாக்குவாதம் ஏற்படும், கடைசியில் ஒரு பெரிய யுத்தம் ஆயிடும். அந்த யுத்தத்தில் கந்தர்வர்கள் துரியோதனை கைது செய்துடுவாங்க, கர்ணன்லாம் உயிருக்கு பயந்து ஓடிடுவான். அந்த அளவுக்கு கந்தர்வர்கள் ரொம்ப தீவிரமாக சண்டை பண்ணி துரியோதனுடைய ஆளுகளையும் கைது பண்ணிடுவாங்க. இந்த செய்தி இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் தான் நடக்கும், பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் தூரம் தான். இந்த செய்தி அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் தெரிய வந்து ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், குறிப்பாக பீமனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளே இங்கே கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கோம், இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், இதை பார்க்கணும்னு வேற வந்தான் இல்லையா, அதான் அவனுக்கு விதி பயனால அவனே மாட்டினான். பகவானுடைய கிருபையினால நமக்கு விரோதம் பண்ணவன் கூட அவனே ஒழிஞ்சாங்க, இனி கந்தர்வல் அவனை கொண்டு போய் கொண்டுடுவாங்க. ரொம்ப சந்தோஷம் பீமன், நமக்கு எதிரியே ஒழிஞ்சாங்க. ஆனால் யுதிஷ்டிர மகாராஜ் ரொம்ப தெய்வீகமான குணம் உள்ளவர். யுதிஷ்டிர மகாராஜ் பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு எதிரியா, அவர் யாருமே எதிரியாக நினைக்க மாட்டார், அவருக்கு அஜாத சத்ருன்னு பேர். அவர் யாராவது எதிரியாக நினைச்சா கூட உண்மையில் யுதிஷ்டிர மகாராஜ் யாருமே எதிரியாக நினைக்க மாட்டாங்க, அவ்வளோ தெய்வீகமான குணம் உள்ளவர். அவர் சொல்கிறார் அர்ஜுனட்டி பீமட்டியும் என்னதான் இருந்தால் துரியோதன் நம்முடைய சகோதரர், அவர் இப்போ நம்ம இடத்துக்கு விருந்தாளியாக வந்திருக்கார், அவரை விடுவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கேட்டோடனே பீமனுக்கு பயங்கரமான கோபம், நீ நடந்ததெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சத்தம் போடுவோம். ஆனால் யுதிஷ்டர் ரொம்ப நிதானமாக பேசுவார், இல்லை பீமா, நம்ம வந்து முறைப்படி தர்மப்படி அவங்ககிட்ட யுத்தம் செய்யலாம், இப்போ நம்ம அவன் சகோதரங்க முறையில் அவங்க நம்ம உதவி செய்தே ஆகணும், நீங்கள் போய் அவனை விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி யுதிஷ்டர் வந்து சொன்னதுனால அண்ணனுடைய வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக அர்ஜுனனும் பீமனும் கந்தர் கூட வந்து யுத்தம் செய்தாங்க. குறிப்பாக அர்ஜுனன் ரொம்ப விவேகமாக யுத்தம் பண்ணி கந்தர்வரை விரட்டி அடிச்சிட்டார், கந்தர்வரெலாம் அர்ஜுனன்ட்ட தோத்துடுவாங்க, கடைசியில் கந்தர்வர் வந்து அவங்க உயிருக்கு பயந்து ஓடிடுவாங்க அர்ஜுனன்ட்டு. அப்போ அர்ஜுனன் துரியோதனை கந்தர்வர்கிட்டருந்து காப்பாற்றிடுவான். துரியோதனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு, இவங்களை போய் நம்ம அவமானப்படுத்தி வந்து நம்ம அவமானப்பட்டு போயிட்டாங்க. அப்போ பீமன் என்ன பண்ணுவான், துரியோதனை கைது பண்ணி யுதிஷ்டிரன் முன்னாடி கொண்டு வந்துடுவான். இப்போ சொல்லி யுதிஷ்டிரா, இவன் தான் நம்ம எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம், இவனை இப்போ நான் இங்கே கொண்டுடுறேன். யுதிஷ்டிரன் சொல்லுவார், இதுவும் தர்மம் கிடையாது, அவனை தர்மப்படி நம்ம யுத்தத்தில் சந்திக்கலாம், இப்போ அவனுக்கு விடுவிக்கிறது தான் நமக்கு நல்ல நன்மை, அதுதான் தர்மத்துக்கு உகந்த செயல். அப்போ துரியோதனுக்கு இன்னும் அவமானமாயிடும், ஏன்னா அவங்க உயிர் பிச்சை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு சத்திரியனுக்கு இது ஒரு பெரிய அவமானம். ஆனாலும் துரியோதனன் அர்ஜுனனுக்கு ரொம்ப கடன்பட்டவன் ஆயிட்டான். அப்போ துரியோதனன் சொல்லுவா அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா இப்போ நீ தான் என்ன கந்தர்வர்கிட்டேருந்து காப்பாற்றிருக்க, உனக்கு என்ன வேணும் கேளு, ஹஸ்தினாபுரத்தையும் உனக்கு கொடுக்குறேன், இந்த உலகத்தையும் உனக்கு கொடுத்துறேன், இந்த அரசாட்சி நீயே ஏற்றுக்கோ. இப்போ அர்ஜுனன் சொல்கிறா, நீ போடுற பிச்சையில் வாழ்கிறதுக்காக நாங்கள் இருக்கலை, நீ போ, உன்னிட்டருந்து எப்படி எங்களுக்கு தேவையானது பெற்றுக்கொள்ள முடியுமோ எங்களுக்கு தெரியும், நேரம் வரும்போது நாங்கள் உங்களை நேருக்கு நேர் சந்திக்கிறோம். இல்லை அர்ஜுனா, நீ எதாவது வரம் கேள், இப்போ எனக்கு எதுவும் தேவையில்லை, நீ போகலாம். அப்போ கிருஷ்ணர் ஞாபகப்படுத்துவார், அன்னைக்கு துரியோதனை சொன்னாலே அவன்கிட்ட ஏதாவது வரம் கேளு தரேன்னு, அதுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்துருச்சு அப்படின்னு கிருஷ்ணர் அதை ஞாபகப்படுத்தி அர்ஜுனனை துரியோதனை கூடாரத்துக்கு கூட்டிட்டு வருவார். அப்போ துரியோதனன் வந்து தன்னுடைய இடத்துக்கு வந்தோடனே அவன் ரெண்டு பேரும் வரவேற்கிறார், இதுவும் அந்த காலத்தில் தர்மமாக இருந்தது, காலையில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுவாங்க, சாயந்தரம் வேணால் நண்பர்கள் ஆயிடுவாங்க, தெரியும் அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் கொல்லப்படுவாங்க, ஒன்று அர்ஜுனன் கையால் துரியோதனை இறந்து போவாங்க, அந்த துரியோதன் கையால் அர்ஜுனன் கொல்லப்படுவான், அது யுத்த தர்மம், யுத்தத்தில் நடக்கக்கூடியது. ஆனால் அதே சமயம் எதிரி தன்னுடைய இடத்துக்கு வந்தால் கூட அவனை விருந்து உபசரிக்கிறது பண்பாடு கலாச்சாரமாக வேத நாகரிகமாக. அப்போ துரியோதனன் அசுரத்தன்மை உள்ளவனாக இருந்தாலும் அவன் வந்து அர்ஜுனன் அவனுடைய இடத்துக்கு வந்தோடனே அவன் அன்போட வரவேற்ற வந்து, அர்ஜுனா கிருஷ்ணா என்ன இந்த இடத்துல வந்திருக்கீங்க, நான் என்ன செய்யணும், நான் யுத்தத்திலிருந்து பின்வாங்கணுமா, என்ன செய்யணும் சொல்லுங்க, அர்ஜுனன் சொல்ல, இல்லை துரியோதனா நீ யுத்தத்தில் இருந்தாலும் ஒன்று பின்வாங்க வேண்டாம், நீ எனக்கு ஒரு தடவை சொல்லியிருக்க இல்லையா, நான் என்ன கேட்டாலும் தரேன்னு. ஆமாம்மா இப்போ நான் சொல்கிறேன், அது எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ எனக்கு அவ்வளோ உதவி செய்திருக்க அன்றைக்கி, உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், பீஷ்மர் ஒரு அஞ்சு அஸ்திரம் உன்ட்ட கொடுத்துருக்காரு இல்லையா, அது எனக்கு வேணும் கேளு. அப்போ துரியோதனுக்கு அப்படியே மூஞ்சிலாம் சுருங்கி போயிடு, இது எப்படி உனக்கு தெரிஞ்சது. அவர் பார்த்தா பக்கத்தில் கிருஷ்ணன் நின்றுருப்பார், இதெல்லாம் அந்த மாயக்கண்ணனுடைய வேலையாக தான் இருக்குது, கிருஷ்ணனுடைய வேலை தான். சரி வந்து கேட்டாச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது, எடுத்து கொடுத்துருவோம், கொடுத்துட்டு தலையில் கை வச்சு உட்காந்துடும். காலையில் பீஷ்மர் வந்து யுத்தத்துக்கு தயாராகி அங்கேயும் எல்லாம் போட்டு அஸ்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு நேராக அம்பெல்லாம் எடுத்துகிட்டு நேராக துரியோதனுடைய கூடாரத்துக்கு வருவார் இந்த அஸ்திரங்களை வாங்குறதுக்காக. பீஷ்மர் கேட்பார், துரியோதனா இந்த அஸ்திரம் எங்கே? துரியோதனை தலை குடிஞ்சிருப்பார், என்னாச்சு? அஸ்திரங்களை அர்ஜுன் வாங்கிட்டு போயிட்டார். பீஷ்மருக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முட்டாள், பார்த்தியா என்ன நடந்ததுன்னு? நீ அவங்க கெடுதல் நினைக்கணும்னு நினச்சாலும் உன்னுடைய குறுக்கு புத்தினால், உன்னுடைய பொறாமையினாலும், உன்னுடைய வஞ்சகத்தினாலும் நீ தான் மேலும் மேலும் தோல்வி அடைகிற அப்படின்னு பீஷ்மர் துரியோதனை திட்டினார். அப்போ பீஷ்மர் தெரியும் இது எப்படி நடந்திருக்க முடியும், கட்டாயம் கிருஷ்ணருடைய லீலையாதார், ஏன்னா கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்கிற வரைக்கும் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறது பீஷ்மருக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இன்னொரு சமயம் பீஷ்மர் திரும்பவும் துரியோதனை ஒரு தடவை வந்து பீஷ்மர் அவமானப்படுத்துவான். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் துரியோதனை வந்துட்டு, நீங்கள் திரும்பவும் பாண்டவர்களை கொள்றதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலை, நீங்கள் அவங்க மேலே ரொம்ப இரக்கம் காட்டுறீங்க, நீங்கள் ஏன் பக்கம் வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக சண்டை பண்ணுறீங்கன்னு சொல்லி திரும்பவும் தகாத வார்த்தைகளால் துரியோதனன் பீஷ்மர் இகழ்ந்து பேசுவார். அப்போ பீஷ்மர் உறுதி சொல்வார், நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், நீ என் மேலே சந்தேகப்படுற, நாளைக்கு நடக்கூடிய விதத்தில் நான் அர்ஜுனன் கொள்ளுவேன், என் கையால் அர்ஜுனன் மடியிறது உறுதி, அப்படி அது நடக்கலைன்னா வாசுதேவ கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படி சொல்லிட்டு பீஷ்மர் போயிடும். துரியோதனன் ரொம்ப சந்தோஷம், என்ன பீஷ்மர் சொன்னா செய்வார். அதே மாதிரி அடுத்த நாள் நடக்கூடிய யுத்தத்தில் பீஷ்மர் பயங்கரமா யுத்தம் செய்யறார், அவருடைய ஓரொரு அஸ்திரங்களும் வந்து அப்படி மின்னல் இடி மின்னல் வந்து தாக்குற மாதிரி இருக்கு, அர்ஜுனால சமாளிக்கவே முடியல. அர்ஜுனனுடைய உடலையும் கிருஷ்ணர் உடலையும் பயங்கரமாக காயங்கள் ஏற்படுது, ரதத்தில் உள்ள கொடிகள்லாம் ரதமே வெடித்து சிதறும் போல இருக்கு. அவர் ஒரு அஸ்திரம் பீஷ்மர் வரக்கூடிய ஒரு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக வருது அஸ்திரங்கள்லாம், அர்ஜுனனால் சமாளிக்க முடியல. கிருஷ்ணர் புரிஞ்சினார், கிருஷ்ணர் என்ன புரிஞ்சினாரு, இன்னைக்கு பீஷ்மர் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கார், அர்ஜுனனை கொல்லணுங்கிற முடிவோடு வந்துட்டார், அதுலேருந்து அவர் பின்வாங்க போகிறதே இல்லை. நேரம் ஆக காலையில் நடந்த யுத்தம், காலையில் தொடங்கி யுத்தம் பொழுது சாயிரம் வரைக்கும் நடக்குது, ஆனால் அர்ஜுனால் அவர் சமாளிக்க முடியும், அர்ஜுன் ரொம்ப சோர்வு அடைஞ்சிருவார். அடுத்து வரக்கூடிய அஸ்திரம் அர்ஜுனுடைய தலைக்கு தான் குறியா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை அர்ஜுனை சந்திச்சுட்டு இருக்கார், திணறி போயிட்டார் அர்ஜுன் அன்னைக்கு யுத்தத்தில். கிருஷ்ணர் புரிஞ்சுட்டார், இன்னும் நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிருச்சு, இப்போ நான் ஏதாவது செய்யலைன்னா நான் அர்ஜுனனை இழக்க வேண்டியதாரு, அர்ஜுனன் இந்த யுத்தத்தில் இப்போ பொழுது சாயிர நேரம் ஆயிடுச்சு, இப்போ நான் ஏதாவது செய்யலை அர்ஜுனன் கட்டாயம் நான் இழக்க வேண்டியதாரு அப்படின்னு கிருஷ்ணன் பண்ணுவார். பீஷ்மர் அடுத்த அஸ்திரங்கள் எடுக்கிறதுக்குள்ள கிருஷ்ணர் ரதத்திலிருந்து கீழே இறங்கி ரொம்ப வேகமாக கோபமாக அந்த 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 ரத்த பூமி ரணபூமியில் நிறைய ரதங்கள்லாம் உடைச்சிருக்கும், அந்த உடஞ்ச ரதத்தோட ஒரு வீல் எடுத்துக்குவார், ஒரு வீலை கையில் எடுத்துட்டு ரொம்ப வேகமாக பீஷ்மரை தாக்குறதுக்காக போகிறார். இனியும் நான் தாமதிச்சேன்னா நான் அர்ஜுனன் இழக்க வேண்டியதாக இருக்கு, அப்போ அர்ஜுனனை விட என்னுடைய வாக்கு எனக்கு பெருசு கிடையாது, என்னுடைய வாக்கு பொய்யா போனால் போகட்டும், நான் யுத்தம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆயுதம் தொடுக்க மாட்டேன் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், அந்த வாக்கை நான் பொய்யாக்கிக்கிறேன், இப்போ நான் அர்ஜுனனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு அந்த ரத்தத்தோட வீல் எடுத்துட்டு கிருஷ்ணர் வேகமாக பீஷ்மரை நோக்கி போகிறார் அவரை தாக்குறதுக்காக. அந்த அந்த காட்சி தான் இங்கே பீஷ்மர் வர்ணிக்கிறார். அப்படி கிருஷ்ணர் அந்த உடைந்த ரதத்தோட வீலை எடுத்துட்டு போகும்போது அவருடைய கண்களில் பயங்கரமாக கோபம் இருந்தது. இது வந்து நமக்கு ஏற்படக்கூடிய கோபம் மாதிரி இல்லை, அவருடைய கோபம் ஆன்மீகமானது. அந்த ரசத்தை வந்து பீஷ்மர் அனுபவிக்கிறார். அப்படி ரொம்ப வேகமாக கோபாவேசத்தோட கிருஷ்ணர் அந்த உடைந்த ரதத்தோட வீலை எடுத்துட்டு போகும்போது அவர் மேலே போட்டு அந்த அங்கவஸ்திரம் சரிந்து கீழே உள்ளது கூட பொருட்படுத்தாம கிருஷ்ணர் போறார். அப்ப அர்ஜுனர் புரிஞ்சின்றார், கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணியிருக்காரு, இப்போ ஆயுதம் எடுத்துட்டாரு, அப்போ அவருடைய வார்த்தை பொய்யாருமே அப்படின்னு அர்ஜுனன் ரதத்திலிருந்து கீழே இறங்கி ஓடி வர்றார். ஓடி வந்து கிருஷ்ணரை தடுக்கணும் நிற்பாட்டணும்னு எவ்வளோ கூப்பிட்றாரு, கிருஷ்ணர் திரும்பி கூட பார்க்க போறார். அர்ஜுனன் அப்படியே பாய்ந்து போய் கிருஷ்ணோட காலை பிடிச்சின்றார். கிருஷ்ணோட காலை பிடிச்சி, கிருஷ்ணா நீங்க போகாதீங்க, நீங்க 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 ஆயுதம் எடுக்க மாதிரி சபதம் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் கேட்கல கிருஷ்ணா. அர்ஜுனி சேர்த்து இழுத்துன்னு போவார் தரதரன். அந்த அந்த காட்சி பீஷ்மர் ரசிக்கிறார். ஆ, இப்ப நான் வந்து கிருஷ்ணர் வந்து சைவ பகவான், அவர் கையில இறந்து போக நான் தயாரா இருக்கேன், இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு பீஷ்மர் தன் அஸ்திரங்கள்லாம் கீழே போட்டு தயாரா நிற்கிறார் கிருஷ்ணர் கையால இறந்து போறது. அதோட அந்த யுத்த நிலை முடியுது. அதுல என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணர் ஒரே சமயத்துல ரெண்டு விதமான லீலை புரிகிறார். ஒன்னு, தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்குறார், தன்னுடைய பக்தனுடைய வார்த்தையை பொய்யாக அனுமதிக்கவே இல்லை. என்னுடைய வார்த்தை பொய்யால போட்டும், ஆனா பீஷ்மனுடைய பக்தர் அவருடைய வார்த்தையை ஒருபோதும் பொய்யா இருக்கூடாது. ஏன்னா அவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்க, நான் அர்ஜுனனை கொள்ளுவேன் அப்படி இல்லாட்டி கிருஷ்ணர் ஆயுதம் தூக்க வைப்பேன், ரெண்டுல ஏதோ ஒன்று செய்தார். அப்ப கிருஷ்ணர் பார்த்த அர்ஜுனன் இலக்க தயாரா இல்லை, அதே சமயம் பீஷ்மரோட வார்த்தையும் பொய்யா இருக்கூடாது, பீஷ்மரோட வார்த்தையும் பொய்யா இருக்கக்கூடாது, அர்ஜுனன் அழக்கூடாது. அப்படின்னு என்ன செய்யணும், அவனுடைய வார்த்தையை பொய்யாக்கிதான். சரி, ஜனங்க வந்து என்னை தப்பா பேசட்டும், கிருஷ்ணரா சொன்ன வார்த்தையெல்லாம் மீறுவார், ஒன்றும் காப்பாற்றிக்க மாட்டார் அப்படி சொல்லிட்டு போட்டோம். ஆனால் கிருஷ்ணர் தன்னுடைய பக்தருடைய வார்த்தையை பொய்யாக்க மாட்டார், தன்னுடைய பக்தர்களுக்காக அவர் எதையும் செய்ய தயாராக இருப்பார். இதுதான் இந்த ஒரு குணத்தை வந்து பீஷ்மர் ரசிக்கிறார். கிருஷ்ணருடைய இந்த தெய்வீகமான குணத்தை இந்த உலகத்தை காமிக்கிறார். தன்னுடைய தன்னுடைய வார்த்தையை விட தன்னுடைய பக்தனுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கிருஷ்ணா அந்த அளவுக்கு பக்தர் கூட அன்பு பரிமாற்றம் செய்கிறவர், அந்த அளவுக்கு பக்தர்களுக்காக இறங்கி வரக்கூடியவர்னு பீஷ்மர் இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். ஸோ இந்த லீலையில் கிருஷ்ணருக்கும் பீஷ்மருக்கும் நடந்த அன்பு பரிமாற்றம் ரொம்ப உன்னதமானது. கிருஷ்ணர் எந்த அளவுக்கு கருணை வாய்ந்தவர்னு சொல்லி பீஷ்மர் இந்த உலகத்துக்கு காமிக்கிறார், பீஷ்மர் தன்னுடைய பக்தர் அவருடைய வார்த்தை பொய்யாடக்கூடாதுன்னு சொல்லி கிருஷ்ணரும் அவரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். இந்த ஒரு லீலையை பீஷ்மர் இங்கே நினைவு கூறுறார். எனக்காக கிருஷ்ணர் வந்து தன்னுடைய மத் பிரதிஜா என்னுடைய சபதம், என்னுடைய சபத்துக்காக பீஷ்மர் தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கிட்டார், என்ன கருணை உள்ளவர் அப்படின்னு பீஷ்மர் பகவானை இந்த தெய்வீகமான குணங்களை நினச்சி நினச்சி பூரிப்படைகிறார். ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் அந்த அபு பறிக்கல் படுத்துட்டு. ஸோ இது மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர், அதனால தான் பக்த வசலன்னு பேர். பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் தான் சொல்றார், கவுந்தேய பிரதிதான பிரதிஜானாகி நவே பக்த பிரணசதி, என்னுடைய பக்தன் என்னைக்கும் வீண் போறதில்லைன்னு கிருஷ்ணர் சொல்றார். தன்னுடைய பக்தன் என்னைக்குமே வீண் போக அவர் விட மாட்டார், என்னைக்குமே அவருடைய பக்தருக்கு அழிவே கிடையாது. எப்படி பகவான் தன்னுடைய பக்தருக்கு மேல அவ்வளவு காருண்யமானவன், பக்தர்களும் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவன். பக்தர்கள் வந்து பகவான் எப்படி கருணை வாய்ந்தவரோ அதே போல அவர் பக்தர்களும் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவன். எப்படிங்க நம்ம வந்து பீஷ்மர் வந்து ஒரு மகாஜன் ரொம்ப உன்னதமான பக்தர்னு சொல்றோமோ, அதே மாதிரி பிரம்மதேவரும் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு பக்தர். அவரும் 12 மகாஜனங்கள்ல ஒருத்தர். சயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, ஜனகோ, பிரலாதோ, பலி, வயாசகி, பயம், 12 மகாஜனங்கள் இருக்காங்க கிருஷ்ணருடைய பக்தர்கள். அதுல பிரம்மா ஒரு சுத்த பக்தர். பிரம்மதேவர் எப்பவுமே பகவானை தியானிச்சுட்டு இருக்கிறவர், எப்பவுமே பகவானின் நாமங்களை ஓதிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம ஹரே. அவர் எப்பவுமே ஜபமாலை வச்சுட்டு பகவானின் திருநாமங்களை ஓதிட்டே இருப்பார், ஜபிச்சுட்டே இருப்பார் பிரம்மா. ஸோ முதல் படைப்பு இந்த எல்லா பிரபஞ்சங்களையும் பகவான் உற்பத்தி செய்யறார். பகவான் இருந்தால் அந்த ஒவ்வொரு பிரபஞ்சங்களும் வருது. அதுக்கப்புறம் உயிர்வாழிகள் எல்லாம் படைக்கூடிய பொறுப்பை வந்து பகவான் பிரம்மாவை கொடுக்குறார். உயிர்வாழிகளெல்லாம் படைக்கூடிய பொறுப்பை வந்து பிரம்மா எடுத்துன்றார். அப்ப பிரம்மாவுக்கு தெரியும் இந்த உலகத்தை படைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விருப்பமில்லாத செயல். ஏன் இந்த உலகத்தை படைக்கிறது விருப்பமில்லாத செயல்னா, இந்த உலகத்தில் உள்ளவங்களாம் கஷ்டப்படுவாங்க. நம்ம எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோயில் கஷ்டப்பட்டு இருக்கோம், மூவையான துன்பத்தில் கஷ்டப்படுறோம், உடலால், மனதால், மற்ற உயிர்வாழிகளால். அப்ப பிரம்மாவுக்கு தெரியும் நான் உயிர் வாழிகள்லாம் படைச்சேன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சந்தோஷமாகவே இருக்க முடியாது அவங்கனால. அவங்க வந்து பகவானை மறந்து புலன்பத்தில் மூழ்கி போயிடுவாங்க, பல பல சரீரங்களாக மாறி மாறி பிறப்பிறப்பு சக்கரத்தில் உழண்டு இருப்பாங்க. அதனால பிரம்மதேவர் ரொம்ப வேதனைப்பட்டார், நான் ஏன் இதை செய்யணும். ஆனால் இது ஒரு விருப்பமில்லாத செயல் தான், ஆனா இந்த இந்த சேவையை பகவான் எனக்கு கொடுத்திருக்கார். ஏன்னா ஜீவாத்மாக்கள் எல்லாம் விரும்புறாங்க கிருஷ்ணரை மறந்து இந்த உலகத்துல வந்து இருக்கணும்னு. நம்ம எல்லாரும் கிருஷ்ணரை மறந்து இருக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணர் இந்த உலகத்தை படைக்கிறார். அப்படி பிரம்மா கிருஷ்ணரோட ஆணைப்படி இந்த உலகத்தை படைக்கிறார். அப்போ ஒரு நாள் அவர் கடுமையான தவத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். இந்த உயிர் வாழ்வெல்லாம் எப்படியாவது துன்பத்திலிருந்து விடுபடணும், அதுக்கு ஒரு இடம் எனக்கு வேணும். எல்லாருமே எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து விடுபட்டு எப்பவுமே அவங்க சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்கணுமே சொல்லி அவர் பகவானை தியானிக்கிறார். அப்படி பல ஆயிரம் வருஷங்களா பிரம்மா தியானிக்கும் போது பகவான் அவர் மேலே தோன்றினார். பகவான் தோன்றி பகவான் அவர் முன்னாடி வந்தோடனே பிரம்மதேவர் ரொம்ப அன்போடு அவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார், அவரை துதித்து பாடுறார். அவர் குறித்து நிறைய மங்களமான ஸ்லோகங்களை பாடினார். அதுக்கப்புறம் பிரம்மா அவரை துதித்து பாடினதுக்கப்புறம் பகவான் கேட்கிறார், பகவானும் லக்ஷ்மி தேவியும் ரெண்டு பேரும் அவர் முன்னாடி தோன்றினாங்க. அப்போ லக்ஷ்மி தேவி கேட்குறாங்க பிரம்மதேவர்கிட்ட, பகவானும் லக்ஷ்மி தேவியும், பிரம்மா உனக்கு என்ன வர வேணும், என்ன வேணும் கேளுங்க. பிரம்மா சொன்னார், பகவானே உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாருமே இங்கே பிறந்து கஷ்டப்படுவாங்க, பிறப்பு இறப்பு முதுமை நோய் உடலாள துன்பங்கள் மனதாள துன்பங்கள் இயற்கையினால துன்பங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, தயவுசெய்து அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் கருணை கொடுக்கணும், அதுக்கு ஒரே வழி நீங்கள் இந்த உலகத்தில் தோன்றணும், நீங்கள் வந்தீங்கன்னா தான் இவங்களெல்லாம் நீங்கள் காப்பாற்ற முடியும், தயவுசெய்து உங்கள் காரணமற்ற கருணையை இந்த ஜீவாத்மாக்கள் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பிரம்மா பகவான்கிட்ட ரொம்ப அன்போட வேண்டிக்கிறார். அப்போ பகவானும் திருப்தியாக எடுத்து சொல்கிற பிரம்மா, நீலாச்சலங்கிற இடத்துல நான் நித்தியமாக அங்கே வாசம் பண்ணிட்டு இருக்கேன். நீலாச்சலங்கிறது ஒரு விசேஷமான ஸ்தலம். அந்த கடற்கரை பகுதியில் நீல பர்வதத்தில் நான் நீல மாதவனா என்றுமே விட்டுருக்கேன். நீ அங்கே போய் தவம் செய், நான் சீக்கிரமாக இங்கே எழுந்தொள்ளுவேன், அங்கே தோன்றி உன்னுடைய விருப்பத்தையெல்லாம் நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு பகவான் பிரம்மாவுக்கு வரம் கொடுக்குறார். பகவான் லக்ஷ்மி தேவியும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, நாங்கள் ரெண்டு பேருமே நீலாச்சலத்தில் வந்து உனக்கு உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிறோங்க. இப்படி பிரம்மா அவருடைய ஒரு நாள் வந்து ஒரு நாளில் இரவு பகல் இருக்கு. பிரம்மாவுக்கு வந்து 100 வருஷம் பிரம்மா உயிர் வாழ்வு. நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரம்மாவுடைய வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதில் அந்த 100 வருஷத்தில் பிரம்மாவுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கல்பமாக சொல்லப்படுது. 4 யுகம் இருக்கு இல்லையா, சத்தியுகம் திரேதாயுகம் தாபரிகம் கலியுகம், இந்த 4 யுகம் சேர்ந்தால் ஒரு கல்பம். அந்த மாதிரி பிரம்மாவுடைய ஒரு நாள்லையும் மொத்தம் 50 வருஷம் அவர் வந்து நீலமாதவராக இருக்கிறத சம்மதிக்கிறார். பிரம்மாவை ரொம்ப திருப்தி அடைஞ்சு அந்த நீலாச்சலங்கிற பகுதி வந்து ஒரிசா மாநிலத்தில் இருக்கு. ஒரிசா மாநிலத்தில் கடற்கரை பக்கத்தில் நீலாச்சலங்கிற இடத்துல நீல பர்வதத்தில் அங்கே வந்து பகவான் எழுந்தருளார். இப்போ பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நீலாச்சல பக்கத்துலேயே பிரம்மகிரின்னு ஒரு இடம் இருக்கு, அதுதான் பிரம்மா தவம் பண்ண இடம். அந்த பிரம்மகிரியில் இருந்து பிரம்மாவுடைய பிரார்த்தனைக்காக பகவான் நீலாச்சலத்தில் நீலமாதவராக தோன்றார். அப்போ பகவான் இந்த உலகத்தில் தோன்றி எல்லாரையும் விடுவிக்க போறார் தெரிஞ்சோடனே யமராஜரும் அங்கே விரைந்து வர்றார். யமராஜர் யாரு? யமராஜ் வந்து பாவிகளெல்லாம் தண்டிக்கிறவர். என்னன்னா ஒரு சமயம் அந்த நீலாச்சலத்தில் நீல பர்வதத்தில் ஒரு கல்பவிருஷ மரம் இருக்கும். கல்பவிருஷ மரம்னா தெரியலையா, அது என்ன கேட்டாலும் கொடுக்கும், ரொம்ப விசேஷமான மரம். அந்த கல்பவிருஷ மரத்து கரையில் ஒரு குளம் இருக்கு, அதை சமஸ்கிருதத்தில் குண்டம்னு சொல்லுவாங்க, அது ரோகிணி குண்டம்னு பேர். அந்த ரோகிணி குண்டம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆக்சுவலி இந்த நீலாச்சலம் நீலகிரி இந்த நீலமாதவர் இந்த கதையெல்லாம் வந்து புராணங்களில் ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் நாரத புராணம் ஸ்கந்த புராணம் இந்த மாதிரி நிறைய புராணங்களில் இந்த நீலமாதவனுடைய சரித்திரத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அந்த 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 ஸ்கந்த புராணத்தில் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்காங்க. ஸ்கந்த புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு சமயம் அந்த கல்பவருஷ மரத்தில் ஒரு ஒரு பறவை இருக்கும், அந்த பறவை எதாச்சும் அந்த குளத்தில் விழுவும், அந்த ரோகிணி குண்டத்தில். ரோகிணி குளத்தில் விழுந்த உடனே அந்த பறவை நான்கு கரம்புல விஷ்ணு ரூபமாக வானத்தை நோக்கி போகும், வைகுண்டத்தை நோக்கி. அந்த குளத்தினுடைய பரிசம் பட்ட உடனே அந்த பறவை என்ன ஆகிடும், நான்கு கரம்புல விஸ்வரூபமாக போயிடும், விஷ்ணுவோடைய ரூபம் எடுத்துட்டு அவர் வைகுண்டத்துக்கு போயிடும், விஷ்ணு போல ரூபம் எடுத்துட்டு. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது யமராஜ் என்ன நினைச்சுருவாருன்னா, இந்த உலகத்தில் உயிர்வாளிகள்லாம் தன்னுடைய கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக தோன்றி பிறக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே நீளமாக தரிசித்தா சீக்கிரமாக அவங்க கர்மங்கள்லேருந்து விடுபட்டுடுவாங்க. அப்போ எனக்கு வேலையில்லாமல் போயிடும், எனக்கு பாதைகளை தண்டிக்கிறதுக்கும் வேலையில்லாமல் போயிடும். அதனால் யமராஜரும் அங்கே விரைந்து வர்றார். யமராஜரும் வந்து நீலாச்சரத்தில் வந்து அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார், பகவானே நீங்கள் எனக்கு ஒரு உன்னதமான சேவை கொடுத்துருக்கீங்க. அது உன்னதமான சேவை இல்லை, அதுவும் கஷ்டமான சேவை தான். ஏன்னா அவர் எப்பவுமே பாவிகளை தண்டிச்சுட்டே இருக்கிறது தான் அவர் வேலை. அவர் பகவானுக்கு நேரடியாக சேவை பண்ண முடியாது, பகவானை கட்டளை பண்ணி பாவிகளை தண்டிக்கணும், அதுதான் அவருக்கு வேலை. அப்போ அவர் என்ன பிரார்த்தனை செய்தாருன்னா, பகவான்கிட்ட, பகவானே இப்படி நீங்கள் இங்கே தோண்டிட்டீங்கன்னா எல்லா பாவிகளும் விடுபட்டுடுவாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து தண்டனை அனுபவிக்க முடியாது, அப்போ எனக்கும் வேலையில்லாமல் போயிடும், அதனால் நீங்கள் இங்கே தோன்றக்கூடாது. பகவானுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாகும். ஒரு பக்தர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருந்து எல்லாருக்கும் கருணை கொடுங்கிறாரு. இன்னொரு பக்தர், வேண்டாம் வேண்டாம் நீங்கள் போயிடுங்க, இங்கே இருந்தீங்கன்னா என்னுடைய எனக்கு வேலையெல்லாம் போயிடும். இப்படி ரெண்டு பேருமே பக்தர்கள் தான். பிரம்மதேவர் இருக்க சொல்லி பிரார்த்திக்கிறார், யமராஜர் போக சொல்லி பிரார்த்திக்கிறார். பகவான் லக்ஷ்மி தேவி பேசிட்டுருவாங்க, என்ன பண்ணலாம். தன் கடைசியில் பகவான் ஒரு முடிவுக்கு வருவார். பகவான் லக்ஷ்மி தேவி பேசிட்டு பகவான் சொல்லுவார், பிரம்மதேவ் லக்ஷ்மி தேவி சொல்லுவாங்க, பிரம்மதேவ் யமதேவ் ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க, நாங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கே இருப்போம், பிரம்மாவுடைய பிரார்த்தனை நாங்கள் வந்துட்டோம், அதே சமயம் நீ பிரார்த்தனை செய்கிறதுனால நாங்கள் போகிறோம். ஆனால் நாங்கள் என்றைக்குமே எங்கள் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவங்க. என்னுடைய பக்தர் முன்னாடி பகவான் சொல்கிறார், என்னுடைய பக்தன் முன்னாடி என்னை மறைச்சிக்க முடியாது, என்னுடைய பக்தன் முன்னாடி என்னை ஒருபோதும் என்னால் மறைச்சிக்க முடியாது, அவனுடைய அன்புக்கும் அவனுடைய பக்திக்கும் நான் என்றைக்குமே கட்டுப்பட்டவன். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் பக்தராக இருக்கிறதுனால உங்கள் ரெண்டு பேர்த்தோட விருப்பத்தையும் நான் பூர்த்தி செய்கிறேன், ஆனால் நான் கட்டாயம் இங்கே தான் வருவேன். ஒரு சமயம் பின்னாடி வரக்கூடிய காலத்தில் கலியுகத்தில் இந்திரதுமன் ஒரு ராஜா வருவார், அவருடைய பக்திக்காக திரும்ப நான் இங்கே வருவேன். அப்போ என்னுடைய காரணமற்ற கருணையினால் எல்லாருமே விடுவிக்கப்படுவாங்க. அந்த இந்திரதுமன் ராஜா பக்தருக்காக திரும்ப நான் இந்த உலகத்தில் ஜெகநாதராக தோன்றுவேன். ஜெய் ஸ்ரீ ஜெகநாத சுவாமிக்கு, அப்படி ஜெகநாதராக நான் தோன்றுவேன். அப்போ வந்து எல்லாருக்கும் என்னுடைய கருணை கிடைக்கும். இந்த நீலாச்சலத்தில் எந்த தேவருடைய சக்தியும் இருக்காது, குறிப்பாக யமராஜருடைய, யமராஜுக்கு இந்த வேலையே கிடையாது. யமராஜா வந்து அந்த நீலாதபுரி, ஜெகநாதபுரி, ஜெகநாதபுரி சுற்று வட்டாரம் மொத்தம் 10 மைல் இருக்கு, அதில் வந்து 3 மைல் கடலுக்குள்ள இருக்கு, 7 மைல் வெளியில் இருக்கு, மொத்தம் 10 மைல் சுற்றளவு. அந்த 10 மைல் சுற்றளவுக்கு யமராஜருடைய சக்தியே செயல்படாது, யமராஜர் நுழையவே முடியாது. தப்பு பண்ணுறவங்களை கூட, குறிப்பாக தப்பு பண்ணுறவங்கள யமராஜர் தண்டிப்பார், ஆனால் ஜெகநாதபுரியில் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா பகவானே அவர் தண்டிப்பார், நேரடியாக அவர் பகவானை கட்டுப்பாட்டில் வந்துடுவார். அதனால் ஜெகநாதபுரியில் வந்து ஒருத்தர் ஜெகநாதபுரிக்கு போகணும்னு நினச்சிட்டு ஒருத்தர் உயிரை விட்டால் கூட அவர் மோசம் அடைஞ்சிருவாராம். வீட்டிலேருந்து கிளம்பி நீங்கள் ஜெகநாதபுரி போகிற அப்படின்ட்டு வர வழியில் இறந்து போயிட்டால் கூட அவர் பகவான் வந்து வயலுக்கு கூட்டணும். அவ்வளோ விசேஷமான இடம் ஜெகநாதபுரி. அந்த பூரியில் வந்து பகவான் ஜெகநாதராக தோன்ற போகிறார் அப்படின்னு அவர் சொல்லி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்புகிறார். இப்போ எப்படி இதெல்லாம் முன்னொரு காலத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் அவந்தி கிராம், அவந்திங்கிற ஒரு நாடு இருந்தது. இப்போ வந்து உஜ்ஜயின் மத்திய பிரதேசத்து தான் அந்த காலத்தில் அவந்தி, இப்போ இது திராவிட தேசம், அவந்தி தேசம்னு சொல்லுவாங்க. அந்த அவந்தி தேசத்தில் இந்திரதுமன் ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவர் ரொம்ப நல்ல பக்தர், விஷ்ணுவோட பக்தர், ரொம்ப நேர்மையானவர், நல்ல ஆட்சி பண்ணக்கூடியவர். அவருக்கு எல்லா வசதிகளும் இருந்தது, கூப்பிட்ட குரலுக்கு சேவகர்கள், பணிப்பெண்கள், நல்ல அரசாங்கம், எல்லா விதமான மரியாதையும், எல்லா விதமான செல்வ செழிப்பும் இருந்தது. ஆனால் அவருக்கு அதிலெல்லாம் அவ்வளவு ஈடுபாடு இல்லை, அதிலெல்லாம் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை. அவருடைய மனது எப்பவுமே, நான் என்னைக்கு பகவானை தரிசிக்க போகிறேன், நான் என்னைக்கு அவருக்கு நேருக்கு நேர் சேவை பண்ண போறேன், நான் வந்து என்னைக்கு அவருடைய சேவையில தொடர்ந்து ஈடுபட போறேன் அப்படின்னு பகவானை தரிசனத்துக்காக அவர் எங்கிட்டே இருந்தார். எப்ப நான் வந்து பகவானை தரிசிக்க போறேன் அப்படின்னு எங்கிட்டே இருந்தார். அப்போ அந்த அவருடைய சபைக்கு நிறைய சாதுக்கள்லாம் வர்றது உண்டு. அவங்ககிட்ட கேட்பார், பகவான் எப்படி தரிசிக்க முடியும், எப்படி அவர் சேவை பண்ண முடியும். அப்போ ஒரு சாது ரொம்ப வயதானவர், அவர்கிட்ட ஒரு தடவை இந்திரதமன ராஜா பேசிட்டு இருக்கும்போது கேட்டார், பகவான் எங்க இருக்கார், அவருடைய கருணை எனக்கு கிடைக்குமா, நான் வெறுமனே இந்த உலகத்துல ராஜாவா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு பகவானே கருணை இல்லாம நான் ராஜா வந்து நான் இந்த ராஜாவுக்கு என்ன அனுபவிக்க போறேன், இதுல எனக்கு சொல்லி கூட பிரியம் இல்லை, தயவுசெய்து எனக்கு சொல்லுங்க பகவான் எங்க இருக்கார் எங்க இருக்கார். அவர் சொன்னார் இந்திரதமன ராஜாட்ட, நீலாசலத்தில் பகவான் நீலமாதவரா என்றுமே லீலை புரிஞ்சுட்டு இருக்கார், நீ அங்கே போனா அவருக்கு சேவிக்கலாம், அவருக்கு சேவை பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படியா, நீலாசலத்தில் பகவான் நீலமாதவரா இருக்காரா, அவர் நான் தரிசிக்க முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுலேருந்து அன்னைக்கு நைட்டு பூரா அவர் பகவானே நினச்சிட்டு இருந்தார். அன்று இரவு அவர் கனவுல நீலமாதவர் தோன்றினார். அப்போ அவரை பார்க்கக்கூடிய ஆசையை நாளுக்கு நாள் அவருக்கு அதிகரிச்சுட்டே இருந்தது. அப்போ அந்த நீலமாதவ நீலாச்சலத்தில் எங்கே இருக்கார், எந்த இடத்துல இருக்கார்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அவர் தன்னுடைய மந்திரியில் ஒருத்தர் கூப்பிட்டார், வித்யாபதினு ஒருத்தர். அந்த வித்யாபதி கூப்பிட்டு, இது அரச கட்டளை, நீ எப்படியாவது போய் நீலமாதவர் எங்கே இருக்காரு, பகவான் எங்கே இருக்காரு கண்டுபிடிச்சு அந்த செய்தியோடு வரணும், அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ராஜ்யத்தையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து பகவானுக்கு சேவை பண்ண தயாராக இருக்கு, தயவுசெய்து கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு எந்திரதம ராஜா வித்யாபதி அனுப்புகிறார். இப்போ வித்யாபதி ராஜாவுடைய அனுமதி வாங்கிட்டு அவர் குதிரையில் ஏறி புறப்பட்டு வர்றார், பல இடங்களில் தேடிட்டு வர்றார் நீலமாதவர். அப்படி ஒரு பல இடங்களில் தேடிட்டு வரும்போது அவர் நீலாச்சலம் வனப்பகுதியில் வந்தார். அந்த இடங்களில் பல இடங்களில் தேடுறார். அப்போ ஒரு இடத்துல ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு வீடு இருந்தது, அங்கே ரொம்ப அற்புதமான பாடல்கள்லாம் கேட்டுருந்தது. அங்கே போனால் ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக பகவானின் நாமங்களை பாடிட்டு இருந்தார். அவர் இவர் வந்தவுடனே இவர் அன்போடு வரவேற்கிறார். அவர் பேர் வந்து விஸ்வாவசு. விஸ்வாவசு அவர் பகவானால் ரொம்ப பக்தி உள்ளவர். அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவர் பேர் லலிதா. லலிதாவும் ரொம்ப மங்களமான குணம் உள்ளவர். இப்போ இந்த விஸ்வாவசுக்கு தெரியும், அந்த அவர் வந்து ஒரு சபாராங்கிற ஒரு வகுப்பை சேர்ந்தவர். சபாராங்கிறவங்க ஒரு வனத்தில எல்லாம் வாழக்கூடியவங்க, ஒரு கீழ் ஜாதிக்காரங்க மாதிரி. ஆனா விஸ்வாவசு அந்த நீலாச்சலத்தில் அவர் நீலமாதவரை பூச்சின் இருக்காரு, அது யாருக்குமே தெரியாது. நீலமாதவர் இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு, அவரை பூஜை பண்ணிருக்கிறது எல்லாமே இந்த விஸ்வாவசு தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் ஒரு சமயம் தெரியும், என்ன தெரிய வரும்னா, பகவானுடைய இதயத்திலே பரமாத்மா இருக்கார். அவர் என்ன உணர்ந்தார்னா, நான் இந்த நீலமாதவரை பூச்சின் இருக்கேன், யாராவது மன்னர்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒருவேளை அவங்க நீலமாதவர்ந்து பிரிச்சுடுவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாம அந்த காட்டுக்குள்ள ரகசியமான இடத்துல அவர் நீலமாதவர் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தார். யாருக்குமே தெரியாது அவர் நீலமாதவர் வழிபடுறத வந்து வெளியில் யாரும் எந்த மன்னர்களுக்கோ யாருக்குமே தெரியாது. அப்போ வித்யாபதி வந்து, இந்த இடத்துல நம்ம தங்கிட்டோம்னா, விஸ்வாவசு வீட்டில் தங்கிட்டோம்னா ரொம்ப சுலபமா நீலமாதவர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவர்கிட்ட அனுமதி கேட்கிறேன், நாங்க கொஞ்ச நாள் தங்கணும், தாராளமா தங்கிக்கோங்க, அனுமதி கொடுக்குறாரு. அப்போ அவங்க தங்கிட்டு அப்படியே தேட முயற்சிக்கிறார் நீலமாதவர் எங்கே இருக்கார். கொஞ்ச நாளில் அவருக்கும் அந்த விஸ்வாசோடைய பொண்ணான லலிதாவுக்கு திருமணம் நடக்குது. அவர் அங்கேயே தங்கி அவருடைய பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் லலிதா. ஒரு நாள் லலிதா தன்னுடைய கணவன் கூட இருக்கும்போது வித்யாபதி தன்னுடைய மனைவிட்ட கேட்குறா, உனக்கு நீலமாதவர் பற்றி ஏதாவது தெரியுமா. இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, தினமும் காலையில் விஸ்வாவசு வீட்டை விட்டு போயிடுவார், நைட்டு தான் வருவார். அப்போ கேட்பார், தினமும் உங்கள் அப்பா எங்கே போகிறாரு எங்கே வர்றாரு, தினமும் காலையில் எங்கே போடுறாரு நைட்டு தான் வர்றாரு. ஆனால் அவர் திரும்ப வரும்போது, விஸ்வாவசு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவருடைய உடலில் நறுமணங்கள்லாம் வீசும், நல்ல அகுரு செண்டு மனம், அப்புறம் சந்தன மனம், அப்புறம் அவர் கொண்டு வர மாலையெல்லாம் பார்த்தா அது வந்து இந்த உலகத்திலே பார்க்க முடியாத மாலையாக இருக்கும். அந்த மாலைகள்லாம் வந்து தேவலோகத்தில் உள்ள மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாலையாக இருந்தான், வாடாத மாலை. அவ்வளவு நறுமணம் கொடுக்கூடியதா இருக்கும். அந்த 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 வனத்துக்கே மனம் கொடுக்கும். கேப்பார் ஒரு நாள் அவருடைய மனைவிட்ட, வித்யாபதி லலிதாட்ட, உங்க அப்பா எங்க போறாரு, எங்க வராரு? அவர் வரும்போதெல்லாம் அவர் உடல்ல அவ்வளவு மனம் வீசுது, அவர் கொண்டு வர மலர்கள்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்போ தன்னுடைய கணவன் மேல உள்ள பிரியத்தினால லலிதா சொல்வா, எங்க அப்பா வந்து நீலமாதவர் பூஜிக்கிறார். ஓ நீலமாதவர், நான் நீலமாதவத்தை தேடி வந்தேன், நான் பார்க்க முடியுமா? ஐயோ எங்க அப்பா ரொம்ப கோவக்கார், யார்ட்டையும் இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்லை நீ எப்படியாவது எனக்கு உதவி செய்ய, நான் நீலமாதவர் சந்திக்கணும். அன்றைக்கு அவங்க அப்பா பூஜையை முடிச்சுட்டு வரும்போது லலிதாவும் அவருடைய கணவன் வித்யாபதி ரெண்டு பேரும் வந்து விசுவாசத்தை பேசுவாங்க, என்னை கூட்டின்பாங்க, நான் நீலமாதவர் பார்க்கணும். அவருக்கு நீலமாதவர் பூஜிக்கிறான்னு தெரிஞ்சவொடனே விசுவாசுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். தன்னுடைய பொண்ணுட்ட ரொம்ப கோபமாக நடந்துக்குவார். ஏன் அவர்கிட்ட சொன்ன இதெல்லாம், நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆனாலும் தன்னுடைய பொண்ணு மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார். அவர் ரொம்ப வேண்டிக்குவார், இல்லை இல்லை அவர் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்மளுடைய சொந்தக்காரர் தானே, என்னுடைய கணவன் தானே, தயவுசெய்து அவர் கூட்டின்னு போங்க, அவரும் நீலமாதவர் தரிசிக்கணும். கடைசியில் லலிதா ரொம்ப வேண்டி கேட்டுக்கவும் வித்யாபதிக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்குன்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுவா, சரி நான் அவர் கூட்டின்னு போகிறேன், நீலமாதவர் தரிசிக்கிறதுக்காக அவர் கூட்டின்னு போவேன். ஆனால் ஒரு கண்டிஷன், அவர் கண்ணை கட்டி தான் கூட்டிகிட்டு போவேன். நான் எங்கே எப்படி கூட்டிகிட்டு போகிறேன், எந்த வழியாக போகிறேன்னு அவர் தெரியவே கூடாது. கூட்டின்னு போய் நீலமாதவர் முன்னாடி கண்ணை கட்டி விடுவேன், அப்படி வேணால் தரிசனம் பண்ணிக்கணும். உடனே சொல்கிறா பொண்ணு, சரி அப்படியே பண்ணுங்க. அவர் போனதுக்கப்புறம் வித்யாபதி கேட்குறாரு லலிதாட்ட, அவர் கண்ணை கட்டி கூட்டிட்டு போனால் எங்கள் எப்படி வழி தெரியும், நான் எந்த வழியாக போனேன்னு தெரியாமல் போடுமே. இப்போ லலிதா ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்லுவாள், போகும்போது கொஞ்சம் கடுகு கையில் வச்சுக்கோங்க, தோடு பூரா தூவிண்டே போங்க, கடுகு தூவிண்டே போனீங்கன்னா மழை பெஞ்சதுக்கப்புறம் அது செடியாக முளைச்சிடும், அந்த வழியை நீங்கள் கண்டுபிடிச்சி போயிடலாம் எங்கே இருக்காங்க. ஆ இது நல்ல ஐடியாவாக இருக்கு. அடுத்த நாள் வந்து விசாவசு நீலமாதர் பூஜைக்கு போகும்போது இவர் கூட்டின்னு போகிறார், கண்ணு கட்டி அவர் முன்னாடி போகிறார், சின்னாடி நடந்து வர்றார், கை பிடிச்சுட்டே வர்றார். அவரை பின்பற்றி வரும்போது வழி பூரா கடுகு விதையை போட்டுட்டே வர்றார். நீலமாதவர் இருக்கக்கூடிய இடம் வந்தோடனே கண்ணை கழட்டி விடுறார். அவ்வளோ அழகு, பகவானுடைய கண்கள் அப்படி தாமரை இதழ் மாதிரி விரிஞ்சிருக்கு. இந்த நீல மழைக்காலத்து ஒத்த நிறம், அவ்வளோ அழகு. நீலமாதவர் அழகை பார்த்தோன்னே வித்யாபதி அப்படி மயங்கிப்படுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, விசுவாசு அவரை இருக்க சொல்லிட்டு நீங்கள் எங்கே இருங்க, நான் போய் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக பழங்கள் கிழங்கள் எடுத்துன்னு வரேன். அந்த அந்த பாரஸில் கிடக்கூடிய கிழங்கு பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து விசுவாசு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுவார், உணவு படைப்பார். அப்படி ஒரு உணவு படைக்கும்போது பகவானே நேரடியாக வந்து இந்த பிரசாதத்தை ஏற்றுந்து வரோம். நீலமாதவரே நேரடியாக வந்து அவர் அன்போடு படைக்கூடிய பிரசாதத்தை போகாவை வந்து ஏற்றுன்றார். அவ்வளோ தூரம் அன்பு பரிமாற்றம் இருக்குது விசுவாசுக்கும் பகவான் நீலமாதவர். அப்படி இவர் எடுத்துகிட்டு வர போகும்போது, கிழங்கு வேலை எடுத்துகிட்டு வர போகும்போது தான் இன்னொரு சம்பவத்தை அவர் பார்ப்பார் வித்யாபதி. அந்த ரோகிணி குண்டம் இருக்கு இல்லையா, நான் முதல்ல அந்த கதையில் சொன்னேன், ரோகிணி குண்டம் அந்த கல்பவருஷ மரத்து கீழே, அந்த ரோகிணி குண்டத்துக்கு பக்கத்தில் தான் நீலமாதவர் இருக்கார். அந்த இடத்துல தான் அவர் வந்து விசுவாசு வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார். அவர் இவரை காப்பு வச்சுட்டு பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வர போயிருப்பார். அந்த டைமில் திரும்ப ஒரு பறவை வந்து அந்த மரத்துலேருந்து கீழே விழுந்துடும். விழுந்தோடனே தண்ணியில் பட்ட உடனே அது நான்கு கரங்கூட விஷ்ணு ரூபத்தை எடுத்து விஷ்ணு மாதிரி ரூபம் எடுத்துன்னு வைகுண்டத்துக்கு போயிடும். பார்த்தோடனே வித்யாபதி ரொம்ப ஆச்சரியமாடுவார், என்ன இந்த குளத்துக்கு இவ்வளோ சக்தி இருக்கா, ஒரு பறவை அதில் விழுந்தோடனே வைகுண்டம் போகுதுன்னா அப்போ நம்மளுக்கு திரும்ப வைகுண்டம் போயிடலாம். இந்த குளத்தில் குதிக்கப்படுவார், இந்த குளத்தில் குதிச்சா நானும் இந்த உடலேருந்து விடுபட்டு வைகுண்டம் போயிடுவேன். அப்படி ஒரு குளத்தில் குதிக்க போகும்போது பாதத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்கும், வித்யாபதி உன்னுடைய வேலை என்னன்னு மறந்துட்டியா, யார் ஒன்று இங்கே அனுப்பிச்சிருக்கா, இந்திரந்தர் ராஜா அனுப்பிச்சிருக்காரு, நீ இதை போய் சொல்ல வேண்டாமா, இந்த மாதிரிலாம் அதுக்குள்ளே நீ அவசரப்படுற, ஓ இது உன் வேலையில்ல. ஆமாம்மா நான் மறந்துட்டேன், ராஜாவை கொடுத்த வாக்கு நான் மறந்துட்டேனே அப்படின்னு தண்ணியில் குதிக்காம அந்த குளத்தில் தண்ணியில் எடுத்து கண்ணில் வச்சுட்டு தான் வந்துடுவார். அதுக்கப்புறம் விஸ்வாசு வந்துடுவார். வந்த உடனே பிரசாதம்லாம் படித்து பூஜை பண்ணால் நீல மாதம் ஏற்றுக்க மாட்டேன், எப்பவுமே அவர் கொடுத்தா உடனே சாப்பிடுவார், நீல மாதம் சாப்பிடவே இல்லை. விஸ்வாசுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும். அதுக்கெல்லாம் காரணம் வித்யாபதி தான் புரிஞ்சுன்றார், இவன் வந்திருக்கிறனால தான் இன்றைக்கி பகவான் வந்து பிரசாத் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறார். கடைசியில் வாக்குவாதமாக ரெண்டு பேருக்கும் அப்போ பகவான் பேசுவார் விஸ்வாசுட்ட, விஸ்வாசு இவ்வளோ நாளும் நீ சாதாரணமாக கொடுத்துட்ட பழமாக நான் அன்போடு ஏற்றுட்டேன், இப்போ எனக்கு வந்து இதெல்லாம் பத்தாது, நான் ரொம்ப ராஜபோகமாக வாழ்ந்து விரும்புகிறேன், நீ எளிமையாக காட்டில் பூஜை பண்ணிருக்கீங்களா அதெல்லாம் போதும், இனி வந்து நான் இந்த மாதிரி வாழ விரும்பலை, பெரிய ராஜ உபச்சாரம் பண்ணணும் எனக்கு, அந்த மாதிரி நான் வந்து நிறைய சாப்பிடணும், ரொம்ப வசதி ஆடம்பரமாக இருக்குன்னு விரும்புகிறேன். அதனால நான் நீங்க இருந்து போறேன், இருக்க மாட்டேன். கேட்டோடனே விஸ்வாசுக்கு ரொம்ப வருத்தமா ஆள ஆரம்பிச்சுவார். ஒன்றும் கவலைப்படாத, இதெல்லாம் லீலை தான் அப்படின்னு அவர் சமாதானப்படுத்துவார். ரெண்டு பேரும் திரும்ப வந்துடுவாங்க. வந்த உடனே வித்யாபதி அங்கேருந்து கிளம்பிடுவார். கிளம்பி ஏன்னா நீளமாக இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சு போச்சு இல்லையா, போய் மன்னர்கிட்ட போய் சொல்லணும். ரொம்ப வேகமாக வரார் இந்திரம் ராஜா, காத்துட்டு இருக்காரு, சாப்பிடவே இல்லை, சாப்பிடாம தூங்காம. எப்போ வந்து வித்யாபதி வருவார், எப்போ நீளமாதவர் சந்திச்சு வருவார், அவர் இருக்கக்கூடிய இடம் தெரிய வந்துருமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பார். இந்திரம் ராஜா சாப்பிட கூட இல்லாமல் காத்துட்டு இருப்பார். அப்ப வித்யாபதி வந்தோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். வித்யாபதி சொல்லுவார், நான் நீளமாதவர் சந்திச்சிட்டேன், நான் நீளமாதவர் சந்திச்சிட்டேன். ஓ வித்யாபதி ரொம்ப சந்தோஷம், இந்திரம் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மேடம், என்னுடைய வாழ்க்கையோட லட்சியமே பூர்த்தி அடைஞ்சிருச்சு. நான் எதெல்லாம் என்ன அந்த வாழ்க்கையில் விரும்பிட்டு இருந்தோம் அதெல்லாம் கிடைச்சிருச்சு. நீளமாக இருக்கிற இடம் தெரிஞ்சு எனக்கு இடம் தெரிஞ்சு போயிடுச்சு. எனக்கு இந்த அரசாங்கமே தேவையில்லை, இந்த நாடே தேவையில்லை. அவந்தி நாட்டுக்கு சக்கரவர்த்தியா இருக்கார். அந்த நாடு தேவையில்லை, சொத்து தேவையில்லை, பணம் தேவையில்லை, சுகம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. யாரெல்லாம் எங்கூட வரீங்களோ வாங்க, நம்ம இப்பவே உத்கல தேசத்துக்கு போயிடுவோம். நீலாச்சலத்துக்கு போய் நீளமாதவர் போய் அங்கே போய் இருந்துக்குவோம், அவருக்கு சேவை பண்ணுவோம் அப்படின்னு ராஜா வந்து குதிரைகள் யானைகள் வண்டி எல்லாம் புடிண்டு அவர் கூட யாரெல்லாம் வராங்க எல்லாரும் புடிங்கிட்டு போறாரு. ஒட்டுமொத்த ஊரவர் கூட கிளம்பிடுவோம். ஏன்னா ராஜா மேல அவ்வளோ பிரியம் அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு மன்னர் அவர், அவ்வளோ பக்தி உள்ளவர். அந்த ஜனங்களுக்கெல்லாம் பகவான் மேல பக்தி இருந்தது. அப்ப பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூதரர்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஜாமான மூட்டை முடிச்சல எடுத்துட்டு குதிரையில வண்டி எல்லாம் வச்சுட்டு மாட்டு வண்டி குதிரை வண்டி யானை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒட்டுமொத்த நாடே திரண்டு வருது நீலாச்சலத்துக்கு. ரொம்ப சந்தோஷமா வராரு. வரவழையில் நாரத முனிவர் வர்றார். நாரத முனிவர் பார்த்தனா ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாரத முனிவர் சொல்ல, நான் நீளமாக பார்க்க போறேன், நீங்களும் கூட வரீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம், நாரத முனிவர் கூட வர்றார். நாரத முனிவர் கூட்டிகிட்டு வித்யாபதியோட இந்திரதமன ராஜா நாடே திரண்டு உத்கல தேசத்துக்கு வர்றார், ஒரிசாவுக்கு வர்றார். ஒரிசால வந்து ராஜா வந்து அவங்க அன்போட வரவேற்கிறார். அங்கு உள்ள ராஜா ஆனால் அவர் பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கார். ரொம்ப சோகம் இருக்கு. இந்திரதமன கேட்டாரு, மன்னரே நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, இருக்கலாமா, என்ன இருக்கு உங்களுக்கு? அவர் சொல்லாரு, என்ன நடக்கணும், என்ன ஒட்டுமொத்த ராஜ்யம் எனக்கு இருந்து திருப்தி இல்லை, ஏன்னா நீலமாதவ நம்மளை விட்டு போயிட்டேன். நீலமாதவ இங்கே போயிட்டான்னு கேட்டோடனே இந்திரம் ராஜா அப்படி மயங்கி விழுந்துருவார். அவரை பார்க்கறதுதான் எவ்வளவு சிரமப்பட்டு வந்தார். உடனே அவர் புலம்ப ஆரம்பிச்சிருவாரு, நான் வந்து ரொம்ப அபாக்கியசாலி, எனக்கு பாக்கியமே இல்லை, நான் துர்பாக்கியசாலி, நம்ம ஒரு கொடூரமான பாவி, நான் என்னால பகவானை தரிசிக்க முடியலையே, என்னால பகவானை சேவை பண்ண முடியலையே, நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நான் இப்பவே சமுத்திரத்தில் போய் குதிச்சு என் உடலை விட்டுறேன். அப்ப நாரத முனிவர் அவர் சமாதானப்படுத்துவார். பக்தி சேவை பண்ணும்போது நிறைய தொந்தரவுகள் இருக்கும், தடங்கல்கள் இருக்கும், சோதனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம மனம் தளரக்கூடாது. மனம் தளராம தொடர்ந்து நம்முடைய நோக்கத்தில் முன்னேறிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் பகவானை விருப்பம், பகவானை விருப்பம் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். பகவான் இந்த உலகத்தை விட்டு போகணும் முடிவு பண்ணிட்ட யார் அவரை கட்டுப்படுத்தி நிறுத்த முடியும்? அதனால நீ உண்மையான பக்தி பண்ணினா பகவான் கட்டாயம் முன்னாடி தோன்றுவேன். ரொம்ப அழகா சொல்லுவார் நாரத முனிவர், நீ வந்து பகவானை பார்க்கணுங்கிறத மறந்து உன்னுடைய சேவையினால பகவான் முன்னாடி வருவார். அந்த அளவுக்கு நீ பக்தி சேவை பண்ணு, இங்கேயே தங்கிட்டு நீ 1000 அஸ்வமேத யாகம் பண்ணு, அப்படி நிறைய யாகம் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தினா கட்டாயம் பகவான் மாதிரி நேருக்கு நேர் தோன்றுவார் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் இந்திரதமன் ராஜா சமாதானப்படுத்தினார். இந்திரதமன் ராஜாவும் நாரதமுனிவர் அருளின் பேர்ல நிறைய யாகங்கள் செய்யறார், அஸ்வமேத யாகம் பண்றார். ஒரு நாள் அவருடைய கனவுல பகவான் நீலமாதவர் தோன்றினார். நீலமாதவர் கனவுல தரிசனம் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அவர் பிரார்த்தனை, அவர் கனவுலேயே பிரார்த்தனை செய்யறாரு, நீலமாதவ் நீங்க எனக்கு காட்சி கொடுக்க மாட்டீங்களா, நீங்க என்ன விட்டு போனீங்க? பகவான் சொல்லுவார், இருந்திருந்தோம்னா ஒன்னும் வருத்தப்படாத, நாளைக்கு போய் கடல்ல போனீங்கன்னா கடல்ல குளிக்க போகும்போது ஒரு பெரிய மரம் மிதந்து வரும், அந்த மரத்தை எடுத்து நீ விக்கிரகம் பண்ணிக்கோ, கட்டாயம் நான் வந்து அந்த விக்கிரகம் மூலமாக உங்களோட அன்பு பரிமாற்றம் செய்வேன் அப்படின்னு பகவானுடைய கனவுல தோன்றி அவர் வழிநடத்தினார். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில் அவர் கூறி கடலில் போனால் பெரிய பிரம்மாண்டமான மரம் மிதந்து வருது. சாதாரண ஆளுகள்லாம் அதை தூக்க முடியாது, பல பல வீரர்களாக வச்சிருந்தார் மரத்தை எடுத்துன்னு வந்து. இப்போ அடுத்து யார் இது செய்ய போறா? பகவானுடைய விக்கிரகம் பண்ணுறதுங்கிறது எளிமையான காரியம் இல்லையே, அது பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கை தேர்ந்த சிற்பி இருக்கணும். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வயதான பெரியவர் வந்தார், ரொம்ப வயதானவர், அவர்னால் நடக்கவே முடியாது. அவர் வந்து சொல்கிறார், நான் பண்ணுறேன். என்ன பெரியவரே, நீங்கள் ரொம்ப வயசாக, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? நான் பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நான் பண்ணுற வரைக்கும் என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு 21 நாள் டைம் கொடுங்க, 21 நாளுக்குள்ளே நான் உங்களுக்கு அழகான கிருஷ்ணோட விக்கிரகம் பண்ணித்தரேன், ஆனால் இடையில யாராவது நான் வந்து தொந்தரவு பண்ணால் நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லுவார். அந்த பெரியவர் வேறு யாரும் இல்லை, பகவான் நீலமாதவரே வந்து இந்திரதும்ன மகாராஜா சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த மரத்தை அனுப்பிச்சு வச்சார். அந்த மரமும் சாதாரணமான மரம் கிடையாது, பகவானுடைய கேசத்துலேருந்து ஒரு முடி எடுத்து அப்படியே பூரியோட கடலில் போடுவார், அந்த முடி தான் அப்படியே மரமாக மிதந்து வரும், கேசவனுடைய அந்த கரும் கூந்தல். அதுக்கப்புறம் பகவானே விஸ்வகர்மா அனுப்பிச்சு வைக்கிறார். விஸ்வகர்மா வந்து தேவலோகத்தில் உள்ள சிற்பி, அவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது. அந்த விஸ்வகர்மா தன்னொரு வயதான பிராமணனாக மறைச்சிடுவார், மறைச்சிட்டு வந்து அந்த விக்கிரகம் பண்ணுறார். சரி மன்னர் சொல்லிடுறார், சரி இந்த பெரியவர் இவ்வளோ தூரம் சொல்கிறார், அவர்கிட்டே விட்டுடுவோம். ஒரு பெரிய அறையில் பெரியவர் போய் உட்காந்துன்றார், கதவெல்லாம் அடிச்சிடுவாங்க, செதுக்கிட்டு இருப்பார், உளி சத்தங்க டக் 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 தட்டிகிட்டே இருக்கும். மன்னர் கரும் கேட்டுருவார், ஓ வேலை நடக்குது. ஒரு 10 நாளாக சத்தம் கேட்கும், 11 நாள் சத்தமே கேட்காது. ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக என்ன ஆயிடுச்சு, என்ன சத்தம் கேட்க மாட்டேங்குது, சரி ஒருவேளை நம்ம கேட்கலையா இருக்கும், வேலை நடந்துட்டார். ஆனால் ராஜா மனசில் ஒரு கவலை வந்துருச்சு, வேலை நடக்குதா நடக்கலையா ஒன்றுமே தெரியலையே, அந்த பெரிய வேற சொல்லிட்டாரு இடையில வந்தால் விட்டுட்டு போயிடுவானே. ஆனால் ராஜா தன்னை சமாதானப்படுத்திக்கிறார். ஆனால் ராணினால் பொறுத்துக்க முடியல, ராஜாவோட மனைவி இருக்கா இல்லையா, ராணிக்கு பதட்டமாயிடும். எப்பவுமே ஆண்களோட பெண்களுக்கு கொஞ்சம் பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கு, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, அவர் செத்து போயிருப்பாரோ, வயசானவர் சாப்பிடாம பண்ணிட்டு இருக்க. அந்த ராணி போய் ராஜாட்ட சொல்வார், ஏங்க ஏங்க என்ன ஒளி சத்தமே கேட்கல, பெரிய உயிரோடு இருக்காருன்னு தெரியலையே, போய் கதவை திறந்து பாருங்க. ராஜா சொல்வா, இல்லை இல்லை போகக்கூடாது, அவர் சொல்லியிருக்காருல்ல 21 நாள் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நம்ம அதே மாரி பண்ணால் அவர் விட்டுட்டு போயிடுவார், சபதம் பண்ணி தான் வேலையை எடுத்துட்டு இருக்காரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் உயிரோடு இருக்காருனே தெரியலையே, நீங்கள் போய் பாருங்களேன். ராணியோட தொந்தரவு தாங்க முடியாது, சோ சரி அவர் சொல்கிறா போய் தான் பார்த்துருந்து சொல்லி கதவை திறந்துடுவார். கதவை திறந்தவொன்னு என்ன ஆகிடும், அவர் விட்டுட்டு போயிடுவார், மறைஞ்சிடுவார். பார்த்தா எல்லாம் பாதியிலும் நிற்கும், அந்த மரத்தில் உள்ள விக்கிரகம்னா 3 விக்கிரகம் பண்ணியிருப்பார், கை இல்லாமல் கால் இல்லாமல் பாதி பாதி எல்லாம் இருக்கும். பார்த்தோன்னே மன்னருக்கு ரொம்ப கவலையாயிடும், ஸோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, விக்கிரகங்கள்லாம் முடிவறதுக்குள்ளே நான் கதவை திறந்து இப்படி ஒரு பாதி விக்கிரகத்தை என்ன செய்ய முடியும், எப்படி நான் பிரயத்தனம் பண்ணுவேன், எப்படி பூஜை, பகவான் எப்படி இதில் வருவார், பகவான் எப்படி இதில் தோன்றுவார் அப்படின்னு ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சுவார். அன்றைக்கி நைட் ரொம்ப வேதனையோடு தூக்கம் அப்படி படுத்துட்டு இருப்பார். திரும்பவும் நீலமாதவர் கனவில் வருவார், வித்யாபதி இந்திரதும்னா ஒன்றும் கவலைப்படாத, என்னை இப்படியே பிரயத்தனம் பண்ணிடு, நான் இந்த ரூபத்தில் தான் தரிசனம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் கலியுகத்தில் இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் நான் விரும்புகிறேன், இது வந்து இது வந்து என்னுடைய என்ன சொல்கிறது இம்பர்ஃபெக்ட், அதாவது பூர்த்தி அடையாத விக்கிரகம் கிடையாது, இது இதுதான் என்னுடைய விக்கிரகங்களே ரொம்ப உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியது. நீங்கள் பார்க்குற இந்த விக்கிரகம் இப்போ முன்னாடி இருக்கிற இது வந்து ஜெகநாதன், ஜெகத்துக்கே எஜமானன் தான், என் கூட வந்து பலராமன் இருக்கா, என்னுடைய அண்ணன், என்னுடைய தங்கை சுபத்ரா இருக்கா, நாங்கள் 3 பேருமே ரொம்ப உன்னதமான ஆனந்தமான நிலையில் இருக்கோம், அதனால மற்ற விக்கிரகங்களோட மற்ற ரூபங்களோட இது ரொம்ப ரொம்ப மங்களமானது, நான் கலியுகத்தில் இப்படி தான் தரிசனம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் என்னை இப்படி என்ன பிரயசம் பண்ணிடு அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமான ஆனந்தத்தினுடைய உச்சக்கட்டத்தில், பூரிப்பினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இது, நான் இப்படி தான் இருக்குன்னு விரும்புகிறேன் சொன்னோடனே இந்திரன் ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே ஆட்களை வர வச்சு அவன் ஜெகநாதரை வெளியில் கொண்டு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி ஸ்நான யாத்திரைன்னு சொல்லுவாங்க, ஸ்நானம்னா குளிக்கிறது குளிக்கிறது, ஸ்நான யாத்திரைன்னா அன்னைக்கு தான் ஜெகநாதன் தோன்றிய தினம், அன்னைக்கு தான் அவருடைய பர்த்டே, அன்னைக்கு வந்து ஸ்நான யாத்திரையெல்லாம் பண்ணி பெரிய உற்சவம்லாம் பண்ணி பெரிய பிரம்மாண்டமான கோயில் கட்ட ஆரம்பிக்கிறார் இந்திரதும்ன ராஜா. அதுக்கப்புறம் நாரதமுனிட்ட கேட்குறாரு, எப்படி இதை பிரயத்தனம் பண்ணுறது, பிரம்மலோகத்தில் போய் பிரம்மாவை கூட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நாரதை கிளம்பிடுவார். அப்போ இந்திரதும்ன நானும் கூட வரட்டுமா வா போகலாம், இந்திரதும்ன ராஜாவை கூட்டிகிட்டு நாரதமுன் நேராக பிரம்மலோகத்துக்கே போடுவார், பிரம்மலோகத்தில் போய் பிரம்மாட்ட வேண்டுவார், இந்த மாதிரி நீலாச்சலத்தில் ஜெகநாதர் தோன்றியிருக்கார், நீங்கள் தான் வந்து பிரயத்தனம் பண்ணணும். பிரம்மா ரொம்ப சந்தோஷமா, பிரம்மா சிவபெருமா எல்லா தேவர்களும் அங்கே வந்துடுவாங்க ஜெகநாத பிரயத்தனம் பண்ணுறதுக்காக. ஸோ இப்படி தான் ஜெகநாத பூரியில் வந்து அந்த புருஷோத்தம கஷேத்திரம் பேர், பகவானை எப்போவுமே அங்கே வாசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த புருஷோத்தம கஷேத்திரத்தில் ஜெகநாதர் பலராமர் சுபத்ராவா 3 பேருமே கிருஷ்ணரும் பலராமரும் சுபத்ரா தேவியும் எழுந்தருளினார். அப்ப நாரத முனிவர் இந்திரகுமாரருக்கு இந்த ஜெகநாதருடைய மகிமை இன்னும் எடுத்து சொல்றார். ஏன் ஜெகநாதர் இவ்வளவு மங்களமானவர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்றார். எப்படின்னா, ஒரு சமயம் கிருஷ்ணர் துவாரகால இருந்தப்போ, கிருஷ்ணர் வந்து ஹரே கிருஷ்ணா என்னது கிருஷ்ணர் துவாரகால இருந்தப்போ எப்பவுமே வந்து கோபிகளுடைய நினைவிலே இருப்பார். நந்த மகாராஜ் எப்படி இருக்காரு, யசோதா எப்படி இருக்காங்க, ராதாராணி எப்படி இருப்பாங்க, கோபிகள்லாம் என்ன பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எப்பவுமே அவங்க பத்தி நினைச்சுட்டே இருப்பார் துவாரகால. ஸோ கிருஷ்ணா எப்பவுமே அவங்க நினைவு நினைச்சுட்டே இருக்கிறதுனால அவருடைய கிருஷ்ணருடைய துவாரகால 16108 அரண்மனை இருக்கும். 16108 மனைவிகள் கிருஷ்ணருக்கு, ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, நக்னஜித், பத்ரா, லக்ஷ்மணா, காலிந்தி, இந்த மாதிரி 16108 மனைவிகள் கிருஷ்ணருக்கு இருந்தாங்க. இந்த ஓரொரு மனைவிகளும் பார்த்தா தினமும் எல்லாருடைய வீட்லையும் கிருஷ்ணர் இருக்கார். ஒரு மனைவியோட வீட்டில் மட்டும் இல்லை, கிருஷ்ணா 16108 மனைவியுடைய அரண்மனையிலும் கிருஷ்ணர் இருந்தார். அவ்வளோ கிருஷ்ணர் வந்து அவங்க கூட அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தா எப்பவுமே கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்தில் உள்ளவங்க பற்றியே பேசிட்டு இருக்கார். விருந்தாவனத்தில் இப்போ நந்த மகாராஜ் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, யசோதா என்ன நினச்சிருப்பாங்களே, கோபிகள்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்களே, அவங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்களோ, எப்படி இருக்காங்களோ, இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிடும், அப்படி விருந்தாவனத்தில் என்னதான் இருக்கு, கிருஷ்ணர் எப்பவுமே அவங்கள பற்றியும் பேசிட்டு இருக்காரு, எங்களை பற்றிலாம் பேசவே மாட்டேங்கிறாரு. அப்போ ஒரு நாள் ருக்மணி சத்யபாமா பேசிக்குவாங்க. ருக்மணி வந்து சொல்லுவா, சத்யபாமா வந்து ருக்மணி சொல்லுவாங்க, எப்போ பாரு இவர் தூங்கும்போது ராதே ராதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, யசோதா யசோதான்னு சொல்கிறாரு, என்ன இவங்க எப்பவுமே அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சத்யபாமா சொல்லுவாங்க, ருக்மணி சொல்லுவாங்க, தூங்கும்போது இல்லை பகல்லே அதான் சொல்லிட்டு இருக்காரு, 24 மணி நேரம் அதான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், அப்படி விருந்தாவனத்தில் என்னதான் இருக்கு, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் துவாரகால இருந்தவங்க, பெரிய பெரிய ராணிகள், இவங்களுக்கு விருந்தாவனத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. விருந்தாவனத்தை பற்றி தெரிஞ்சதே ஒரே ஒரு ஆள் தான் அங்கே இருக்காங்க, ரோகிணி தேவி. ரோகிணி தேவி வந்து பலராமருடைய அம்மா, ரோகிணிக்கு மட்டும்தான் விருந்தாவனத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியும். அப்போ இவங்கெல்லாம் ஒரு நாள் ரோகிணி தேவி சுற்றிட்டுருவாங்க, 16108 பேரும் ரோகிணிட்ட வந்துடுவாங்க, அம்மா அம்மா நீங்கள் எங்களுக்கு சொல்லி ஆகணும், அப்படி விருந்தாவனத்தில் என்னதான் இருக்குது, ஏன் கிருஷ்ணர் அப்போ விருந்தாவனத்தில் உங்களையே நடிச்சுட்டுருக்காரு. ஓ உங்களுக்கு தெரியாது இல்லை, விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் பண்ணதெல்லாம் கேட்டால் கிருஷ்ணனாலே தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாது. கிருஷ்ணரும் பலராமனும் அவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்காங்க, அவங்க இருக்கும்போது நான் சொல்லவே மாட்டாரே அப்படி சொன்னிட்டேன்னு வச்சுங்க, அவங்களால அவங்களே கட்டுப்படுத்திக்க முடியாது, அவங்க இல்லாதப்போ ஒரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிவிடுவோம். அப்போ ஒரு நாள் என்னன்னா, கிருஷ்ணர் பலராமன் ஏதோ வேலையை வெளியே போயிடுவாங்க, உடனே எல்லா ராணியும் அவங்க சூழ்ந்துடுவாங்க ரோகிணி மாத்தாவை, இன்னைக்கு கிருஷ்ணர் பலராமன் இல்லை, நீங்கள் கதை சொல்லுங்களேன், விருந்தாவனத்தில் அப்படி என்ன தான் நடந்தது நான் சொல்கிறேன், எங்கேயோ சொல்லும்போது குறுக்க வந்துட்டாங்கன்னா யாரோ ஒருத்தர் போய் காவல் நிற்கணும், யார் போறீங்க, சுபத்ரா சொல்லுவா நான் போகிறேன், சரி நீ போய் நின்றுக்கோ, சுபத்ரா தேவி போய் கேட்டு முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க, இப்படி நின்று நிற்பாங்க, ரெண்டு கை இப்படி வச்சு நீ பார்த்துட்டு யாராவது வராங்களா, யாராவது வந்தால் உடனே குறிப்பாக கிருஷ்ணர் பலராமன் வந்தால் உடனே சொல்லிடணும், நான் கதை நிப்பாட்டிடுவேன், அவங்க கேட்கவே கூடாது, சரியா, சரி சரி கவனமாக கவனமாக கேட்டுக்கோ, நீ அங்கே தான் நிற்கிறேன், சுபத்ரா சொன்னாங்க, ஆமாம் நான் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள். அப்போது ரோகிணி மாதா ரொம்ப அழகாக கிருஷ்ணனுடைய பால்யலீலைகள்லாம் வர்ணிக்கிறாங்க, கிருஷ்ணர் எப்படி விருந்தாவனத்தில் கோபிகளோட லீலை பண்ணார், அவருடைய குழந்தை பருவ லீலைகள், பால்ய லீலைகள் எல்லாம் வர்ணிக்க வந்து அப்படி கோபிகள்லாம் அப்படியே ஆனு அந்த அந்த ராணிகள்லாம் அப்படியே பிரமிச்சு போகிறாங்க, அந்த லீலைகள் அப்படி வாயத்திலிருந்து ஆன்னு பார்த்துட்டு இருக்கும், வாய்ப்புள்ள ஈ போனால் கூட தெரியாது, அப்படியே அந்த கதையில் மூழ்கிடுவாங்க. ரோகிணி மாதா அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காங்க, அந்த கதையை கேட்டு சுபத்ராவும் மயங்கிடுவாங்க, வழியில் நின்று இருந்தவங்க அதை கேட்டு கேட்டு சுபத்ரா அப்படியே பிரமிச்சு போடுவாங்க. சில சமயத்தில் ரொம்ப ஆனந்தம் இருந்துன்னா நமக்கு உங்களுக்கு முகமோட பாவனையெல்லாம் மாறிடும், ரொம்ப அதிர்ச்சி ஆனந்தம் பேரானந்தம் பூரிப்பு சந்தோஷம்லாம் வரும்போது கண்ணெல்லாம் பெருசாகிடும், ஆ அப்படி பிரமிச்சு போயிடும் இல்லையா, அப்படி முகம்லாம் பெருசாகிடும் கண்ணெல்லாம் பெருசாகிடும், அது இன்னும் உன்னதமான நிலையெல்லாம் கேட்கும்போது கை கால்லாம் சுருங்கிடும்பாங்க. அப்போ சுபத்ரா என்னடுவாங்க, அப்படி கிருஷ்ணோட நிலையில் கேட்டு கேட்டு அப்படி கண்ணெல்லாம் பெருசு போய் கை காலெலாம் உள்ளே போயிடும், அப்படியே பிரமிச்சு போயிடுவாங்க. அந்த டைமில் கிருஷ்ணர் பலராமன் வந்துடுவாங்க, இவங்க சொல்ல வேண்டிய என்ன ஆகிட்டாங்க, அவங்க அப்படி நிற்கிறாங்க அப்படியே ஒரு தூண் மாதிரி, அப்படியே அவங்க அந்த உடல் தளத்திலே இல்லை, அவங்க அப்படியே அந்த கிருஷ்ணர் லீலையை கேட்டு அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. சுபத்ரா அப்படி பிரமிச்சு போய் நிற்கும் போது கிருஷ்ணர் ஒரு பக்கம் வந்துடுவார், பலராமன் ஒரு பக்கம் வந்துடுவார், கிருஷ்ணர் பலராமன் வந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கேட்ட உடனே கிருஷ்ணருக்கு பலருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து விருந்தாவனுடைய லீலையில் கேட்டது, இதுதான் கிருஷ்ணாவுடைய லீலை. கிருஷ்ணனுடைய லீலை கிருஷ்ணரையே வசீகரிக்கக்கூடியது. கிருஷ்ணனுடைய லீலை கிருஷ்ணர் மட்டும் இல்ல, எல்லாருமே கிருஷ்ணரே வசீகரிக்கக்கூடியது. அப்ப மற்றவர்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? தேவர்களை வசீகரிக்கக்கூடியது, முனிவர்களை வசீகரிக்கக்கூடியது, ரிஷிகளை வசீகரிக்கக்கூடியது, லட்சுமி தேவி வசீகரிக்கக்கூடியது. ஏன் விஷ்ணுவே வசீகரிக்கக்கூடியது? கிருஷ்ணாவோட லீலை விஷ்ணுவே வசீகரிச்சிடும். அதான் ஒரு சமயம் பாகவதத்தில் அந்த லீலை வரும். ஒரு பிராமணனுக்கு பெறக்கூடிய குழந்தைலாம் காணாம காணாம போயிடும், பிறந்தோடனே இறந்து போயிடும், காணாம போயிடும் துவாரக்கால. அப்ப அந்த பிராமணர் வந்து ஒரு சமயம் உக்ரசேன ராஜாட்ட வந்து குறை சொல்றதுக்காக வருவார், கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வருவார். உன்னுடைய ஆட்சி சரியில்லை, நீ வந்து நல்ல ஆட்சி பண்ணல, உன்னுடைய குறைநாடுதான் அந்த குழந்தையெல்லாம் பிறந்து காணாம போறதுக்குலாம் நீதான் காரணம் அப்படின்னு சத்திரிய வம்சத்தை இழுந்து பேசுவார். அது கேட்ட உடனே அர்ஜுனுக்கு, அப்ப அர்ஜுன் அங்க இருப்பார், அர்ஜுனுக்கு பயங்கரமான கோபம், என்ன இந்த பிராமணர் வந்து சத்திரியன் இழுந்து பேசுறார், நான் ஒரு சத்திரியன். அர்ஜுனன் சொல்வார், ஓ பிராமணரே, நீ என்ன சத்திரிய வம்சத்தை இழிஞ்சு பேசுறீங்க, நான் வாக்கு தரேன், நான் உங்க குழந்தையை காப்பாத்துறேன், அப்படி அது நடக்கலைன்னா நான் நெருப்புல இறங்கி இந்த உடல் விட்டுடுவேன். பிராமணுக்கு ரொம்ப ஆச்சரியம், கிருஷ்ணர் பலராம இருக்கும்போதே அவங்களே பேசாம இருக்காங்க, இவருக்கே அந்த கோபம் வருது. சரி, அவன் வாக்கு கொடுத்துருக்கான், அடுத்த குழந்தை வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது மாதிரி அடுத்த குழந்தை பிறக்கும், பிறக்கும்போது செய்தி அர்ஜுனுக்கு சொல்லி அனுப்புவார், இந்த மாதிரி குழந்தை வருது, நீ அன்னைக்கு பெரிய வீரன் மாதிரி சபையில சபதம் பண்ணி இல்லையா, நீ வந்து இந்த குழந்தையை காப்பாற்றணும். அர்ஜுன் வந்துடுவார், காண்டிபோ காண்டிபா வில்லு வச்சுருப்பார் அர்ஜுன, காண்டிபதாரி காண்டிபா வில்லு எடுத்துட்டு சிவபெருமான் ஒரு அஸ்திரம் கொடுத்துப்பார், பசுபதி அஸ்திரம். அந்த அஸ்திரத்திலிருந்து யாராலும் தப்பிக்கவே முடியாது. அந்த அஸ்திரம், காண்டிபா வில்லு, அக்னிதேவன் கொடுத்த ரதம், அக்னிதேவன் கொடுத்த ரதம் வந்து மூணு உலகத்தையும் ஜெயிக்கக்கூடியது. அந்த ரதத்தை எடுத்துட்டு, காண்டிபம் வில்லை எடுத்துட்டு, அஸ்திரத்தை எடுத்துட்டு அர்ஜுனன் அந்த பிராமணர் வீட்டுக்கு வருவார். கரெக்டா அர்ஜுன் வந்துட்டார், அர்ஜுனா சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டீங்க, இப்ப குழந்தை பிறந்தரும் நீங்க தான் காப்பாத்தணும், ஒன்னும் கவலைப்படாத பிராமணர், நீங்க உள்ள போங்க அப்படின்னு அர்ஜுனன் தன் காலி தடுப்பார். ஒரு வில்லுதான், அந்த ஒரு வில்லு பல ஒரு அம்பு பல அஸ்திரங்களா மாறி அந்த வீடே வீடே வந்து வாட தலைவுக்கு அஸ்திரங்களால குமிச்சிருவார். பல பல அஸ்திரங்களால அந்த வீடு புல்ல அஸ்திரங்களால் அப்படி மூடிடும், யாருனாலும் உள்ளே போக முடியும், காத்து கூட உள்ள போக முடியாது, அர்ஜுனன் கேட்டுதான் காத்தே உள்ள போக முடியும். அப்படி அஸ்தரங்களால் அந்த வீடியோ மூடிடுவார். குழந்தை பிறக்கும், குவா 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 சத்தம் கேட்கும், குழந்தை காணா போயிடும். குழந்தை மட்டும் காணா போகாது, அர்ஜுனுடைய வில்லு, அவருடைய ரதம், காண்டிபம், அஸ்திரம் எல்லாம் போயிடும். அர்ஜுனுக்கு ஆச்சரியமா, என்னடா அது இவ்வளவு தூரம் நான் பண்ணியும் எல்லாம் காணும். பிராமணர் சொல்லார், வந்து பாத்தியா, நான் தான் சொன்னேன்னு, கிருஷ்ணர் பலராமரே பேசப்பந்தான், உனக்கே இந்த கோபம் வந்தது. அப்ப அர்ஜுன் நினைப்பாரு, ஆமா கிருஷ்ணரை மீறி என்னால முடியும் நினைச்சதப்ப எனக்கு அகங்காரம் தானே. அதுக்கப்புறம் அர்ஜுன் என்ன பண்ணாரு, நெருப்புல இறங்குறேன்னு சொல்லிட்டாரு, நெருப்புல இறங்க போடு, இந்த பையனை காப்பாற்ற முடியலன்னா நான் நெருப்புல இறங்கி என் உடலை மாச்சிடுவேன். அப்ப நெருப்புல இறங்க போகும்போது கிருஷ்ணர் வந்துடுவார், அர்ஜுனா நில்லு நில்லு, எங்க போற? ஓ கிருஷ்ணா, நான் உன்னை மறந்துட்டேன் கிருஷ்ணா, அந்த பிராமணனுக்கு சபதம் கொடுக்கும்போது என்னால முடியுங்கிற அகங்காரத்துல செய்தேன், ஆனா என்னால முடியல, அதனால நான் கொடுத்த வாக்கு காப்பாத்தணும் இல்லையா, நெருப்புல இறங்க போறேன். இரு, உன்னால முடியாமல் நான் கூட அவரை வப்பா வீட்டுன்னு வரலாம், அந்த பசங்களை எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனை ராஜத்தில் ஏறி கூட்டின்னு போவார். பல பல பிரபஞ்சங்கள்லாம் தாண்டி போயிடுவாங்க, பூர்லோகம், போர்லோகம், சொர்க்கலோகம், மகர்லோகம், தபலோகம், ஜனலோகம், பிரம்மலோகம் எல்லாத்தையும் தாண்டி வைகுண்டத்துக்கு போயிடுவாங்க. பிரஜா நதியில இருந்து இதெல்லாம் அர்ஜுன் பார்த்துட்டே இருப்பேன், எங்கெல்லாம் தாண்டி போறாங்க. கிருஷ்ணோட கருணையோ அர்ஜுன் வைகுண்டத்துக்குள்ளே போவார். வைகுண்டத்தில் போனோடனே அங்க மகாவிஷ்ணு பார்க்கடல படுத்துட்டு இருப்பார். அவர் கிருஷ்ணரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. கிருஷ்ணர் கேட்பாரு, மகாவிஷ்ணு ஏன் இப்படி பண்ணீங்க, இந்த குழந்தையெல்லாம் திரும்ப கொடுங்க. கிருஷ்ணா, நான் உன்னை பார்க்கறதுக்கு அது பண்ணேன், நீ பூலோகத்தில் ரொம்ப அற்புதமாக லீலே பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அந்த அந்த கிருஷ்ணோடைய அந்த ரூபத்தை பார்க்கணும் ரொம்ப ஆசை எனக்கு, அதான் உன்னை இங்கே வர வச்சேன், சும்மா எல்லாம் நீ வரமாட்டேன், இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தான் வருவேன், நான் பக்தர்கள் கஷ்டம் ஓடி வந்துடுவே இல்லையா, அதான் அப்படி கிருஷ்ணருடைய அழகு மகாவிஷ்ணுவை வசீகரிக்கூடியது, லட்சுமியை வசீகரிக்கூடியது, கிருஷ்ணரையே வசீகரிக்கூடியது. ஒரு சமயம் கிருஷ்ணர் என்ன பண்ணா, துவாரகால அப்படி நடந்து போகும்போது அங்க புள்ள பழிவு கல்கால கட்டப்பட்டிருக்கு, ஒரு கண்ணாடி போல இருக்கும் அந்த கல், அதுல பார்த்தா நம்மளுடைய ரூபம் அதுல அப்படியே தெரியும். அப்ப கிருஷ்ணர் இப்படி நடந்து போகும்போது அது ஒரு ஒரு அழகான ரூபம் தெரிஞ்சது. கிருஷ்ணர், இப்ப யார் இந்த பையன் இவ்வளவு அழகா இருக்கன்னு சொல்லி கட்டிபிடிக்க போயிட்டேன். கிருஷ்ண ஆக்கர்ஷி கிருஷ்ணா, கிருஷ்ணர் வந்து அவரே ஆத்ம சிந்தாகார கிருஷ்ண, சிந்தாகாரன்னா அவரு அவரே வசீகரிக்கூடியவர். அப்ப கிருஷ்ணர் எல்லாரையும் வசீகரிக்கூடியவர், அவர் அவர் யாருதான் அவர் வசீகரிக்க முடியாது, அவருடைய லீலை அவரே வசீகரிக்கூடியது. எப்படி கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் பலராமரும் அந்த லீலை கேட்ட உடனே, பாலி லீலை கேட்ட உடனே அவங்க கை காலெல்லாம் உள்ள போயிடும், கை கால் கண்ணெல்லாம் பெருசாக, அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிடுவாங்க. யாருக்குமே தெரியாது கிருஷ்ண பலராம் வந்தது. அந்த டைம்ல நாரத முனிவர் வந்துருவார். நாராயண நாராயண நாரத முனி பார்த்துருவாரு, இது என்னது இப்படி ஒரு ரூபம், கிருஷ்ணர் இவ்வளவு சிரிச்சுட்டு கண்ணெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா பலராமா பலராமா புரிஞ்சு போச்சு யாரோ கூப்பிடுறாங்கன்னு டக்குன்னு எல்லாம் மாறிடும், நார்மல் ஆயிடுவார். அப்ப நாரத வெளில நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன், கிருஷ்ணா என்னத்தை பார்த்தேன் எனக்கு தெரியும், நீங்க என்ன மறைக்க முடியாதுன்ட்டு இருந்து நான் பார்த்துட்டேன், எவ்வளவு ஒரு அழகான ரூபம், கண்ணெல்லாம் பெருசாயிடுச்சு அப்படி சிரிச்சுட்டு எவ்வளவு சந்தோஷம், இந்த மாதிரி நான் பார்த்துட்டே இல்லையே, நான் வந்து நரசிம்மரை பார்த்திருக்கேன், வராகரை பார்த்திருக்கேன், அப்புறம் விஷ்ணுவை பார்த்திருக்கேன், இப்படி ஒரு ரூபத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நாரத முனி ரொம்ப சந்தோஷமா குதிக்க ஆரம்பிச்சிருவார். அப்போ நாரத முனி வேண்டிக்குவார் பகவான்கிட்ட, பகவானே இந்த ரூபத்துல நீங்க பூலோகத்துல காட்சி கொடுக்கணும். அப்ப நாரத முனிவர்கிட்ட அப்படி ஆகட்டும் கிருஷ்ண சொல்லு, கலியுகத்துல வந்து நான் இந்த ரூபத்துல இருந்து ஜனங்களுக்கு தரிசனம் கொடுக்கும், பூரியில வந்து ஜெகநாத் பலராமர் சுபத்ராவா நாங்க மூணு பேரும் ரொம்ப கருணை வாய்ந்தவர் ஜெகநாத், ரொம்ப ஜெகன கிருஷ்ணர் ரொம்ப ஆனந்தமான நிலையில் இருந்தால் அவர் ஜெகநாதன், கிருஷ்ணர் வந்து ரொம்ப ரொம்ப ஆனந்தமான உன்னதமான உயர்ந்த சந்தோஷமான நிலையில் இருக்கும்போது அவர் ஜெகநாதன், அதனால ஜெகநாதர் வந்து ரொம்ப ரொம்ப மங்களமானவர். கலியுகத்தில் நம்மளை மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக அவர் தோண்டியிருக்கார். பெருமனை ஜெகநாதர் பூரியை பற்றி கேட்கறதுனாலே அவருக்கு மோக்ஷ அடைவாங்க. ஜெகநாதர் யாராவது தரிசனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. அந்த ஜெகநாதர் சில சமயங்களில் பொதுவாக எந்த எந்த கோயிலுமே வந்து எல்லா கோயிலையும் நீங்கள் சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி உச்சவர் தான் வெளியில் போய் தரிசனம் கொடுப்பாங்க, உச்சவர் விக்கிரகத்தை தான் வெளியில் எடுத்துன்னு போய் பூஜை இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க தேர் திருவிழாலாம். ஆனால் ஜெகநாதர் ரொம்ப கருணை வாய்ந்தவர், மூணு வரை வெளியில் வந்துடுவார். ஜெகநாதரை உள்ளே போய் கோயிலில் அதுக்கு ஸ்ரீ மந்திர்னு பேர், அந்த கோயிலுக்கு ஜெகநாதருடைய கோயிலுக்கு ஸ்ரீ மந்திர்னு பேர். அந்த ஸ்ரீ மந்திரில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் ரதத்தில் வந்துட்டாருன்னா உள்ளே இருக்கிறத காட்டில் ஒரு பத்து மடங்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காருன்னு அர்த்தம். அதே ஜெகநாதர் அங்கே குண்டிச்சா மந்திர்னு ஒன்று இருக்குது அங்கே போய் உட்காந்துட்டாருன்னா 10,000 மடங்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காருன்னு அர்த்தம். இப்போ கிருஷ்ணர் வந்து வெளியில் வர வர தன்னுடைய காரணமற்ற கருணை எல்லாருக்கும் கொடுக்குறார். எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, நாசிகர்கள், அயோக்கியர்கள், மூடர்கள், முட்டாள்கள், கீழ்நிலையானவர்கள் எல்லாத்தையும் விடுவிக்கிறார் ஜெகநாதர். அப்படிப்பட்ட கருணை உள்ள ஜெகநாதர் வந்து கலியுகத்தில் தோன்றி வேற வழியே இல்லை நம்மளெல்லாம் விடுவிக்கிறது, நம்மளெல்லாம் விடுவிக்கணும்னா இதான் வழி. ஜெகநாதர் எப்படி விடுவிக்கிறார்னா பூரியில் ரெண்டு விதமாக நம்மளை விடுவிக்கிறார். பூரியில் வந்து ஜெகநாதர் ரெண்டு விதமாக அன்பு பரிமாற்றம் செய்கிறார், நமக்கு கருணை கொடுக்குறார். ஒன்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக இருக்கார், அதே ஜெகநாதர் தான் சைத்தன்ய மகாபிரபுவாக இருந்து நமக்கு நம்மளெல்லாம் ரொம்ப சுலபமாக துன்பத்திலிருந்து விடுவிக்கிறார். எப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு ஹரிநாமத்தை கொண்டு வந்திருக்கார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றாங்களோ அவங்க கலியுகத்தில் ரொம்ப சுலபமாக எல்லா விதமான துன்பத்திலும் விடுபட்டுருவாங்க. அதே ஜெகநாத சைத்தன்ய மகாபிரபுவாக இருந்து ஹரிநாமத்தை சொல்லிக் கொடுக்குறார். அதுக்கப்புறம் அதில் கூட நம்ம கஷ்டம்தான், ஹரே கிருஷ்ணா மந்திரம் தொடர்ந்து சொல்லதுன்னா செய்ய மாட்டோம் இல்லையா, என்னங்க நீங்க எப்பவுமே மந்திரம் சொல்லிட்டே இருக்க சொல்றீங்க, சாப்பிட சொல்லுங்க நாங்க சாப்பிடுவோம், நிறைய பிரசாதம் கொடுக்கணும் சாப்பிடுவோம். அப்ப ஜெகநாதர் என்ன பண்றாரு, பிரசாதம் கொடுக்குற, எப்படி சைத்தன்ய மகாபிரபு ஹரிநாமத்தை கொடுக்குறாரு அது மாதிரி ஜெகநாதர் பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருக்க, எவ்வளவு ஜெகநாதர் பிரசாதம் சாப்பிடுமோ அவ்வளவு தூரம் நம்ம துன்பத்திலிருந்து விடுபடுவோம். ஏன்னா ஜெகநாதருக்கு ஒரு பிரசாதத்துக்கு வித்தியாசம் கிடையாது, ஜெகநாதர் எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருப்பார். ஏன்னா அந்த இந்திரதம் ராஜா மூணு வரம் வாங்குவார் ஜெகநாதர்ட்ட, ஜெகநாதர் வந்து பரிசீலனை பண்ணோடனே ஜெகநாதர் ரொம்ப திருப்தி ஆயிடுவார். இந்திரதம்ன ராஜா கேப்பார், இந்திரதம்னா உனக்கு என்ன வர வேணும், எனக்கு என்ன வரணும், எனக்கு ஒரு மூணு வரம் கொடுங்க, எனக்கு பையனே பெறக்கூடாது, ஏதாவது பையனே வேண்டாம்னு கேட்பாங்களா, மன்னனுக்கு எப்பவுமே வாரிசு தான் வேணும்னு கேட்பாங்க, எனக்கு நல்ல ஒரு ஆண் வாரிசு இருக்கணும், எனக்கு அப்புறம் அவன் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணணும். ஆனால் இந்திரதம்ன ராஜா கேட்டார் எனக்கு பையனே வேண்டாம், சரி அப்படி ஆகட்டும், ஏன்னா அவர் மன்னருக்கு என்ன பயம் இருந்ததுன்னா நாளை எனக்கு பையன் வந்துட்டான்னா இது என்னுடைய சொத்துன்னு சொல்லுவான், எனக்கு சொந்தமானதுமா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நீங்கள் தான் என்னுடைய சொத்து ஜெகநாட்டு சொன்ன, நீங்கள் தான் என்னுடைய சொத்து, எனக்கு பையன் ஒன்றும் வேணாம், சரி ரெண்டாவது என்ன வேணும், நீங்கள் எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியா, அது ஜெகநாத் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்படி தான் பரவாயில்ல டபுள் ஓகே, நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறது எனக்கு என்ன கஷ்டம், அவர் சொன்னார் நீங்கள் சாப்பிட்டு கை கழுவுனீங்கன்னா அந்த கை காயறதுக்குள்ளே இன்னொரு தடவை சாப்பிடணும், அப்படி பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கார் இந்த இந்திரதம்ன மகாராஜ். சரி அப்படியே ஆகட்டும், மூணாவது நீங்கள் எப்பவுமே தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, ரெஸ்டே கிடையாது ஜெகநாதருக்கு. நீங்கள் மற்ற விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு இமையெல்லாம் போட்டு இமையெல்லாம் இருக்கு, மற்ற விக்கிரகங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர், பலராமர், ராமர், லக்ஷ்மணன் கண்ணுக்கு இமையே இருக்கும். ஆனால் ஜெகநாதோட கண்ணில் பார்த்தீங்கன்னா இமையே இருக்காது, எப்பவுமே பார்த்துட்டே இருக்காரு, அவருடைய தர்சனம் எப்பவுமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் போய் என்ன சொல்லியிருக்குன்னா சாஸ்திரத்தில், நம்ம அவரை பார்க்கறதுனால அவருக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை, ஆனால் அவர் நம்மளை பார்க்கறது தான் நமக்கு ரொம்ப மங்களம். அதான் ஜெகநாத் எப்பவுமே அவர் பார்த்துட்டே இருக்காரு, கண்ணை திறந்து பார்த்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஜெகநாதுக்கு இப்போ அதே மாதிரி தான், ஜெகநாத கோயிலில் 3 மணி நேரம் தான் அவருக்கு ரெஸ்டே, காலையிலேருந்து விடிய காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், நைட்டு கூட தரிசனம் கொடுத்துட்டே இருப்பார். 3 மணி நேரம் தான் மனுஷங்களுக்கு தரிசனம் கிடையாது, அப்போ மனுஷங்களுக்கு தான் தரிசனம் கிடையாது, அந்த 3 மணி நேரத்தில் தேவர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பார்த்தா 24 மணி நேரம் தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருக்கார், 3 மணி நேரம் தான் ரெஸ்ட் அவருக்கு மனுஷங்களை பொறுத்த வரைக்கும். அந்த 3 மணி நேரத்துக்கு தேவர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ் எல்லாரும் வந்து ஜெகநாத தரிசனம் பண்ண பிரசாதம் சாப்பிடுவாங்க, நிறைய பேசிட்டு இருப்பாங்க. எப்படி ஜெகநாத புரியல, ஜெகநாத எப்பவுமே நித்தியமாக லீலை பண்ணிகிட்டே இருக்கு, அவருடைய பிரசாதம், அவருடைய தர்சனம் இதெல்லாம் யார் இருக்கு? ஒரு முறை கூட போய் ஜெகநாத தரிசனம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீ பிறப்பிறப்பே கிடையாது. யாராவது ஜெகநாதைய தேரை பிடிச்சி எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் இந்த உடலை விட்டோன்னே கிருஷ்ணோட உலகத்தை அடைவாங்க. எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ஜெகநாதரை டிலே பண்ணுறோம், அவருடைய மனநிலை வந்து விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் இருந்தால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அந்த மனநிலையில் இருக்கார். துவாரகா கிருஷ்ணோட லீலையை நம்ம 3 பாகமாக பிரிக்கலாம், துவாரகா லீலை, மதுரா லீலை, விருந்தாவன லீலை. துவாரகாலி மதுராலையும் கிருஷ்ணர் ஒரு சத்திரிய அரசராக வாழ்ந்தார், ஒரு சத்திரிய வம்சத்தில் ஒரு பெரிய ராஜா ஒரு கலையோடு வாழ்ந்தார். ஆனால் விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் ஒரு சாதாரண இடையிற்குள்ள சிறுவனாக கன்றுகளோடையும் பசுக்களோடையும் வாழ்ந்துட்டு இருந்தார். துவாரகாவில் உள்ள கிருஷ்ணர் ராஜா அலங்காரம் பண்ணியிருப்பார், தலையில் கீழெல்லாம் வச்சிருப்பார், நிறைய சேவகர்கள் இருப்பாங்க. ஆனால் விருந்தாவனத்தில் ஒரு சேவகனுக்கும் சேவகனாக வாழ்ந்தேன், இதுதான் கிருஷ்ணருடைய விருந்தாவனம் இல்லை. அப்போது கிருஷ்ணரை வந்து ரதத்தில் வச்சு கூட்டின்னு போகிறதுனா அவரை வந்து துவாரகாவிலிருந்து விருந்தாவனத்துக்கு கூட்டின்னு வர மாதிரி, ஏன்னா அந்த விருந்தாவனத்தில் உள்ளவங்களாம் கிருஷ்ணருடைய வருகை எங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணர் விட்டுட்டு போயிட்டு வரவங்களெல்லாம், கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்தில் விட்டுட்டு கம்சனை வதம் பண்ணுறதுக்காக மதுரா போயிடுவார், அதுக்கப்புறம் துவாரகாலேருந்து கிருஷ்ணர் வரவே மாட்டார். விருந்தாவனத்தில் உள்ளவங்களாம் எங்கிட்டே இருந்தாங்க, எப்போ கிருஷ்ணரை பார்க்க போகிறோம், எப்போ அவரை தரிசிக்க போகிறோம், எப்போ அவருடைய அன்பு கிடைக்கும், நம்மளாம் ரொம்ப துப்பாக்கிசாலி ஐட்டமே, துவாரகால் உள்ள ராணிகளை எவ்வளோ பாக்கி பண்ணியிருக்கணும், கிருஷ்ணர் கூட இருக்காங்களே அவங்க அப்படின்னு கிருஷ்ணரை நினச்சி நினச்சி அந்த பிரேமத்திலேயே அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு, அந்த பிரிவிலேயே அவங்க சந்தோஷம் ஆரம்பிச்சுருந்தாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, இங்கே இருந்துட்டு அவங்களே நினச்சிட்டு இருக்காங்க, தண்டமாராஜ் எப்படி இருப்பாங்க, யசோதா எப்படி இருப்பா, ராதாராணி எப்படி இருப்பாங்க, கோபிகள் என்ன பண்ணுறாங்க, அப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க சந்தித்தா எப்படி இருக்கும் அந்த சந்தோஷம். ஜெகநாத ரதத்தில் உட்காந்துருக்கும் போது ஜாய் ஸ்ரீ ஜெகநாத சுவாமி கி ஜாய், ஜாய் ஜெகநாத பலதேவ சுபத்ரமையா கி ஜாய், ஜாய் ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். இது பிரபுபாதர் காரணமற்ற கருணை, எப்படி கிருஷ்ணர் தன்னுடைய பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறாரோ அந்த மாதிரி பிரபுபாதர் போன்ற ஆச்சாரியம் இந்த உலகத்தில் வராங்க. உண்மையில் ஜெகநாத பூரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆட்களையும் கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க, வேற்று மதக்காரங்க வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் ஜெகநாத கோயிலில் அனுமதி கிடையாது. அதனால ஜெகநாதர் ரொம்ப கண்ணோடைய வெளியில் வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறாரு. பிரபுபாதர் என்ன பண்ணார்னா, பிரபுபாதர் ரொம்ப கருணை வாய்ந்தார், அவர் இந்த இயக்கத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். அப்போ அவர் வந்து வெளிநாட்டில் தான், அமெரிக்காவில் முதல் தொடங்கினார் ஹரே கிருஷ்ண இயக்கத்தை, கிருஷ்ண இஸ்கான் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வந்து பிரபுபாதர் வந்து அமெரிக்காவில் தான் முதல் தொடங்கினார். இப்போ ஒரு நாள் பிரபுபாதர் சான் பிரான்சிஸ்கோ இடத்துல, சான் பிரான்சிஸ்கோ ஒரு இடம் இருக்குது அமெரிக்காவில், அங்கே உட்காந்து பிரபுபா ஒரு நாள் ஏதோ சாஸ்திரங்கள் ஏதோ எழுதிட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அந்த இந்தியாவிலேருந்து அவங்க வெளியில் வேலை பார்க்குறவர், அவர் அவர் ஒரு நாள் பிரபுபாதரை பார்க்குறதுக்காக வர்றார், இந்தியன் சுவாமிஜி. அந்த இந்தியன் சுவாமிஜியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு அவர் வரும்போது, நம்ம அவரை பார்க்க போகிற ஏதாவது கிஃப்ட் வாங்கி போகணுமே, அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் சும்மா வெங்கையோட போய் பார்க்குறதுன்னு சொல்லி அவர் ஒரு கடைக்கு போவார், ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி இருக்கு. அந்த கிஃப்ட் ஷாப்கார் வந்து இந்தியன் ஒருத்தர் கிஃப்ட் ஷாப் நடத்திட்டு இருக்கார். அந்த கிஃப்ட் ஷாப்புக்கு போவார், அங்கே போனால் அங்கே ஒரு அழகான பொம்மை இருக்கும், கருப்பு கலரில் ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மையை நீட்டாக பேக் பண்ணி வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து பிரபுபாத் பார்த்தோன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமிஜி இது என்னோடய கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுப்பார். பிரபுபாத் பிரித்து பார்த்தோன்னா இது ஜெகநாத், ஓ ஜெகநாத், உடனே பிரபுபாத் சாஸ்திரம் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிடுவார். பார்த்தோன்னு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இந்த பொம்மைக்கு இந்த சுவாமிஜி நமஸ்காரம் பண்ணுறாரு. அப்போ கேட்பார் பிரபுபாத், இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இங்கே பக்கத்து இல்லை ஒரு கடை இருந்தது. இது கூட இந்த 2 பேர் இருந்தாங்களா? ஆமாம், 2 பேர் தான். ஒருத்தர் கருப்பு வெள்ளையா இருந்தாங்களா? ஆமாம், வெள்ளையா. ஒருத்தர் மஞ்சளா இருந்தாங்களா? ஆமாம், உடனே போய் எடுத்துன்னு வாங்க 2 பேர். உடனே 2 பேர் எடுத்துன்னு வாங்க. இவர் உடனே போய் அந்த ரெண்டு பொம்மையும் வாங்கிட்டு வந்தார். அவங்களை பொறுத்தது பொம்மை தான், ஆனால் பிரபுபாத எடுத்துட்டு அது பகவான் ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா. உடனே மூணு பேர் வந்தோடனே அங்கே பிரதிஷ்டை பண்ணிடுவார், பிரதிஷ்டை பண்ணி பெரிய ரத உற்சவம் நடத்தினார். பார்த்தீங்களா, அங்கே ஏற்கனவே ஜெகநாதர் இருந்தார் அந்த ஊரில், அந்த கடையில் ஜெகநாத பலராம சுபத்ரான்னு யாருக்குமே தெரியல அங்கே பகவான் இருக்காருன்னு. இப்போ பிரபுபாத தான் அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தார், இதான் ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா, எங்களை இப்படி தான் பூஜிக்கணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பிரார்த்தனை, என்ன உணவுகள்லாம் படைக்கணும். அப்படி அந்த இடத்தையே அவர் வைகுண்டமாக மாற்றிட்டார் பிரபுபாத். அப்புறம் எண்ணற்ற பக்தர்கள் வந்து கலந்துட்டாங்க, ரத யாத்திரை நடத்தினாங்க. இப்படி உலகம் முழுவதும் பிரபுபாத் வந்து ரத யாத்திரை நடத்தினார். ஜாய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு. இப்படி பகவானை வந்து பக்தர்னால மட்டும்தான் காமிக்க முடியும். பகவான் வந்து தன்னுடைய பக்தன் தான் தன்னை வெளிப்படுத்துவார், எல்லாருக்கும் பகவான் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். பகவான் வந்து தன்னுடைய பக்தன் தன்னை வெளிப்படுத்துவார். பகவான் பக்தன் என்ன பண்றாரு, பகவானை நமக்கு வெளிப்படுத்துறாரு. இதுதான் பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம் இல்லையா. ஜெகநாதர் வந்து இந்திரதமர் ராஜாட்டி பிரபுபாட்டி தன்னை வெளிப்படுத்தினார், பிரபுபாதர் ஜெகநாதர் நமக்கு காமிக்கிறார், இவர் தான் பகவான், எப்படிதான் அவர் வழிபடணும், பகவான் எந்த ரூபத்தில் வேணாலும் தரிசனம் கொடுக்க முடியும். அப்படி அப்படி சாதாரணமாக பார்க்குறவங்க ஜெகநாதர் என்ன இப்படி விக்கிரம் இப்படி இருக்காங்க, கண்ணெல்லாம் பெருசாக இருக்கு, கை காலெல்லாம் பாதிதான் இருக்கு. ஆனால் பக்தர்கள் பார்க்கும்போது ஜெகநாதருடைய முகம் வந்து தாமரை பூ மாதிரி விரிஞ்சிருக்கு, கைகள்லாம் தாமரை மாதிரி இருக்கு, காலெல்லாம் தாமரை மாதிரி, அப்படி தாமரையோடு ஒப்பிடுவாங்க. தாமரை போல கண்கள், தாமரை போல முகம், பக்தர்கள் கண்ணுக்கு அழகாக தெரியும். பகவானும் பக்தரோட அன்பு பண்ணும் நிறைய கதைகள் இருக்கு, இந்த மாதிரி ஜெகநாதருடைய கதைகள். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாதிக்கு. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால்